ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் பாடலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து கடந்த வகுப்பில் 105 பாடல்கள் வரைக்கும் பார்த்தோம். மொத்தம் 105 பாடல்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ இன்றைக்கு வந்து நம்ம 106வது பாடல்லிருந்து பார்க்கலாம். இப்போ அந்த 105வது பாடலில் கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, இந்த மனதினை கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நாம ரூபங்கள் தோன்றுவதும் மறைவதும் எப்படி என்று ஜனமான அந்த பொய்த்தோற்றங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காம, தன்னுடைய சொரூபத்திலேயே, சேதனமான தன்னுடைய சொரூபத்திலேயே, தன்னுணர்வில் தன்னறிவில் எப்பொழுதும் முழுமையாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி குருநாதர் வந்து சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணார் கடந்த 105வது பாடலில். இப்போ 106வது பாடலில் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அசத்தில் எம்மட்டு உண்டு அம்மட்டும் பாராமுகமாகினால் அம்மட்டும் நிசத்தில் உள்விழி பார்வையாம். இப்படி நிரந்தர பழக்கத்தால் வசத்தில் உன்மனம் நின்று சின்மாத்திர வடிவமாகினின் மைந்தா கசத்த தேகத்தில் இருக்கணும் ஆனந்த கடல் வடிவு ஆவாயே அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த 106வது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, அசத்தில் எம்மட்டு உண்டு அம்மட்டும் பாராமுகமாகினால், அதாவது ஒரு அசத்தான விஷயம், இப்போ சத்தியத்துக்கு அப்பாற்பட்டது தானே அசத்து, அதுக்கு எதிரான விஷயமா இருக்குது. அப்போ இந்த பிரபஞ்சம், இந்த தோற்றங்கள், இந்த நாம ரூபங்கள் அப்படிங்கிற விஷயங்களில் போய் அதிகமாக சிக்கிக்க வேண்டாம், அந்த பொய்யாகிய நாம ரூபங்கள் பற்று வைக்க வேண்டாம், அதெல்லாம் வந்து தோற்ற மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கடந்த பாடல்லையும் நமக்கு வலியுறுத்தினார். அதைத்தான் மீண்டும் இங்கே சொல்கிறாரு. அசத்தில் எம்மட்டு உண்டு அம்மட்டும் பாராமுகமாகினால் அம்மட்டும் நிசத்தில் உள்விழி பார்வையாம். இப்படி நிரந்தர பழக்கத்தால். அப்போ இந்த மாதிரி வெளி உங்க பார்வையை பார்க்கறத குறைச்சிக்கிட்டு அகப்பார்வை, உள்முக பார்வையை நீ பார்க்கணும்பா. அப்படி பண்ணீங்கன்னா அது உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு போகும், அந்த நிரந்தர பழக்கத்துக்கு உன்னை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி நிரந்தர பழக்கத்தால் வசத்தில் உன் மனம் நின்று சின்மாத்திர வடிவமாகினின் மைந்தா கசத்த தேகத்தில் இருக்கணும் ஆனந்த கடல் வடிவு ஆவாயி அப்படிங்கிறார். அப்ப இந்த மாதிரி மனசு வந்து வெளியே தேடுறதை குறைச்சிக்கிட்டு வெளிமுகமாக பார்ப்பத சுத்தமா முடிஞ்ச அளவுக்கு நிறுத்திக்கிட்டு தன்னை உள்முகமாக பார்க்கறத நம்ம நிரந்தரமான பயிற்சி மூலமா செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த தன்னுணர்வில் தன்னிருப்பில் அந்த சின்மயமாகவே நானே இருக்கிறேன்ங்கிறது உங்களுக்கு தன்னுடைய சொரூப நிஷ்டை வந்து அனுபவமாகும். அப்படிப்பட்ட தன் சொரூபத்துல நீங்க திடமாக நின்று பழகிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு அந்த ஆனந்த கடல் போன்ற பரமானந்த நிலையில திளைக்க முடியும், நீ அந்த சச்சிதானந்தமாகவே இருப்பாயாக அப்படின்னு தான் இந்த பாடல்ல அவர் தெளிவுபடுத்துறார். கசத்த தேகத்தில் இருக்கினும் ஆனந்த கடல் வடிவு ஆவாயி அப்படிங்கிறார். அதாவது இந்த தேகமானது நமக்கு பிரயோஜனம் இல்லைனாலும், ஒரு கசப்பான விஷயமாக இருந்தாலும் கூட, அந்த சின்மாத்திர வடிவமாக நம்ம நம்முடைய சொரூபத்தை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஆனந்த கடல் வடிவாகவே இருப்போம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு இந்த 106வது பாடல்ல. அப்ப பெருமாள் மகான் நமக்கு இங்க என்ன உபதேசிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமா கவனிச்சோம் அப்படின்னா, இந்த புற விஷயங்கள் எல்லாம் வந்து பெரும்பாலும் மாயை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. இதெல்லாம் மனதனுடைய கற்பிதம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பல விளக்கங்களையும் உதாரணங்களையும் நம்ம வரிசையா பாடல்களை கொடுத்துக்கிட்டே வந்தாரு, நாமளும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். நமக்கு 3 அவஸ்தா திரயத்திலையும் அதெல்லாம் விளக்கம் கொடுத்தாரு. ஏன்னா அந்த விழிப்பு நிலை அனுபவம் எப்படிப்பட்டது, கனவு நிலை அனுபவம் எப்படிப்பட்டது, ஆழ்ந்த உறக்க நிலையில் நமக்கு என்ன அனுபவம் ஆகுது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டிக்கிட்டே வந்தார். அப்போ அந்த அடிப்படையில் சிஷ்யன் வந்து ஒரு தெளிவுக்கு வரணும். ஏன்னா இப்போ இருப்பது இந்த இறைவன் மட்டும்தான், இந்த இறைவனுக்கு வேறாக தெரிவதெல்லாம் அவனுடைய நிழல் வடிவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் மகான் வந்து வலியுறுத்திட்டே இருக்காரு. இந்த 106வது பாடலில் நமக்கு அதையும் மீண்டும் சுட்டி காட்டுறாரு. இப்போ 107வது பாடலில் மீண்டும் சிஷ்யன் வந்து ஒரு சந்தேகத்தை கெழுப்புறான், அது என்னன்னு பார்த்துடலாம். தானன்றி வேறொன்றும் இல்லாத பூரண சச்சிதானந்த குணமாய் ஊன் நின்ற உயிர்தோறும் ஒன்றாகும் என்றால் அஃது ஒக்கின்றபடி கண்டிலேன் நான் என்ற ஜீவன்கள் சத்தான வகை ஒக்கும் ஞானங்கள் வெளிக்கண்டதால் ஆனந்தம் இது போல வெளியாக உதியாத அடைவு ஏது குருநாதனே. இப்போ இங்க என்ன கேள்வி கேட்கிறார் சிஷ்யன்னா, தானன்றி வேறொன்றும் இல்லாத பூரண சச்சிதானந்த குணமாய், அப்போ என்னை தவிர இங்க ஒண்ணுமே இல்லை, அப்ப நானே அந்த பூரணம், நானே அந்த சச்சித் ஆனந்தம், அப்படிப்பட்ட ஒரு குணத்துல நான் இருக்கிறேன். அப்ப அந்த நிலையில நான் இருந்தாலும் கூட இந்த உடல் முன் நின்ற உயிர்தோறும் ஒன்றாகும் என்றால், அப்ப இந்த ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளயும் அந்த உயிராய் இருப்பது போன்று இந்த எல்லா உயிர்களுக்குள்ளும் உடல்களுக்குள்ளும் அந்த ஒன்றே ஆகிய சச்சிதானந்தம் தான் இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க, கடந்த பாடல்கள் மூலமா எனக்கு தெளிவுபடுத்தினீங்க. ஆனா அப்படி ஒத்திருக்கின்ற மாதிரி, ஒன்றாக இருக்கின்ற மாதிரி எனக்கு தெரியலையே, அவைகள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமா தெரிகிற மாதிரி தான் நான் பாக்குறேன். நான் என்ற ஜீவன்கள் சத்தான வகை ஒக்கும் ஞானங்கள் வெளிக்கண்டதால். ஏன்னா இப்ப நான் நான் என்று தன்னை அபிமானித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜீவர்களும் அந்த சத் என்ற இருப்பில் தான் இருக்கிறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட, அந்த ஜீவர்களிடத்திலே இருக்கின்ற வேறுபாடுகளை பார்க்கும் பொழுது, அந்த அறிவு வேறுபாட்டினை கவனிக்கின்ற பொழுது அதுவும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஒவ்வொரு ஜீவர்களுடைய உடல்ல பொறுத்து, அந்த உபாதிகளை பொறுத்து அந்த அறிவு பிரகாசிக்குது அப்படிங்கறது நீங்க கடந்த பாடத்துல சொன்னீங்க, அது எனக்கு புரியுது. ஆனா இந்த எல்லா ஜீவர்களுக்கும் இந்த ஆனந்தம் மட்டும் ஒரே மாதிரி இல்லையே. ஏன்னா நீங்க வந்து எல்லா உடல்களுக்குள்ளும் அந்த உணர்வு, அந்த இருப்பு, அந்த சச்சிதானந்தம் தான் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி நீங்க சொல்றதை பார்க்கும்போது அந்த சத்து சித்தும் எனக்கு ஒரு புரிதலுக்கு வருது. நீங்க சொல்லி வர்றதை பார்க்கும்போது எனக்கு அது புரியுது. ஆனா ஆனந்தத்தை மட்டும் நான் வெளியாகவே காண முடியலையே அப்படின்னு கேட்கறான். இந்த பாடலுடைய கேள்வி அதுதான். இங்க என்ன சொல்றான்னா, தானன்றி வேறொன்றும் இல்லாத பூரண சச்சிதானந்த குணமாய், இப்ப என்னை தவிர வேறொன்றும் இல்லை, நானே அந்த சச்சிதானந்தமா இருக்கிறேங்கிற தெரியுது. உன் நின்ற உயிர்தோறும் ஒன்றாகும் என்றால் அது ஒக்கின்றபடி கண்டிலேன். இப்ப உன் நின்ற உடல், ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் அந்த சச்சிதானந்தம் தான் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நான் என்ற ஜீவன்கள் சத்தான வகை ஒக்கும் ஞானங்கள் வெளிக்கண்டதா. அப்ப நான் நான் அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஜீவர்கள் வந்து அந்த அந்தர்யாமியாகி அந்த இருப்புல அந்த அறிவின் மூலமா தான் இருக்குதுங்கிறது தெரிஞ்சாலும் கூட, அந்த சத்துனாலதான் அது இருக்குதுன்னு தெரிஞ்சாலும், அதுல இருந்து வெளிப்படுகின்ற ஞானங்கள் கூட, அதனுடைய அறிவுகள் கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உடல்களுடைய உபாதிகளை பொறுத்து வித்தியாசமாக வெளிப்படுதுங்கிறதும் நீங்க சொன்னதை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு அறிவு தாவரத்துல அந்த ஒரு அறிவுக்கு உண்டான அம்சம் இருக்குது, ஆறு அறிவு மனிதன் கிட்ட அந்த ஆறு அறிவுக்கு உண்டான அம்சம் இருக்குது, அப்படியே வித்தியாசங்களையும் நான் பாக்குறேன். ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜீவர்கள் இடத்துல ஆனந்தத்தை நான் பார்க்கல. ஆனந்தம் இது போல வெளியாக உதியாத அடைவு ஏது குருநாதனே அப்படின்னு கேட்கிற, குருநாதன் கிட்ட கேள்வி கேட்கிற அப்படி. இது மாதிரி ஆனந்தம் வந்து எல்லா உயிர்கள் இடத்துலயும் ஒரே மாதிரி பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இந்த 107வது பாடல்ல எழுப்புறான். இப்ப அதற்கு 108வது பாடல்ல அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். உருவங்கள், ரதங்கள், பரிசங்கள் ஒரு பூவில் ஒன்றாகும் என்றாலுமே கரணங்கள் ஓரொன்றில் ஓரொன்று தெரியும் கணக்கன்றி வாராது கான். அருமந்த சச்சிதானந்த சுபாவங்கள் ஆன்மாவின் வடிவாயிலும் பிரபஞ்சமயமாய் விருத்தி பேதத்தினால் பேதங்களாம் மைந்தனே. இங்க என்ன சொல்றாருன்னா, உருவங்கள், ரதங்கள், பரிசங்கள் ஒரு பூவில் ஒன்றாகும். அதாவது இப்ப ஒரே பூவா இருந்தாலும் கூட அந்த பூவினுடைய வடிவமோ, அதனுடைய மனம் ஸ்மெல்லோ, அப்புறம் அந்த பூவினுடைய நிறமோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபட்டு இருக்குது. ஒவ்வொரு பூவை பொறுத்து ஒவ்வொரு விதமான வேறுபாடுகளோட காணப்படுது. ஆனா அந்த மூன்று அம்சங்களும் ஒரே பூவில தான் இருக்குது. அதாவது ஒவ்வொரு பூவுக்குள்ளேயும் நிறங்கள் மாறுபடலாம், மனங்கள் மாறுபடலாம், குணங்கள் மாறுபடலாம். ஆனா அது அந்த பூவினுடைய தன்மை, அந்த மூன்றையும் உள்ளடக்கியதாகத்தான் அந்த ஒரு பூ இருக்குது. அதுதான் சொல்றாரு, உருவங்கள், ரதங்கள், பரிசங்கள் ஒரு பூவில் ஒன்றாகும் என்றாலுமே கரணங்கள் ஓரொன்றில் ஓரொன்று தெரியும் கணக்கன்றி வாராது கான். ஆனா அதை அறிவதற்கான இப்ப நம்மிடத்துல இருக்கின்ற புறக்கரணங்கள், இப்ப ஒரு மலர்ல வந்து ஒரு ஸ்மெல் இருக்கு, ஒரு மல்லிகை பூவில் ஒரு விதமான மனம் இருக்குது, ரோஜா மலர்ல ஒரு விதமான ஸ்மெல் இருக்கு. அப்போ இந்த ஸ்மெல்ல வந்து டிஃப்ரெண்டா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்குள்ள அந்த புரிதல் எங்கு கிடைக்குது, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய புலனாகிய மூக்குங்கிற ஒரு புலன்கள் வழியாக தான் நம்ம அறிய முடியுது அந்த ஸ்மெல்ல. அப்ப அது மாதிரி புறக்கரணங்கள் ஒவ்வொன்றுக்கும் வேற வேறையா தேவைப்படுது. இப்ப ஒரே பூவில அதனுடைய நிறத்தை பார்க்கணும் அப்படின்னா மூக்கை வச்சு நம்ம பார்த்துட முடியாது. அப்போ அந்த நிறத்தை பார்க்கணும்னா அது கண்ணுங்கிற ஒரு புலன் தேவைப்படுது. அதே மாதிரி கண்ணை மட்டும் இருந்துட்டு அந்த பூ நிறத்தை வச்சு கண்டுபிடிச்சிட முடியுமான்னா, அந்த கண்ணின் மூலமாக அந்த பூவினுடைய மனத்தை தெரிஞ்சுக்க முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அந்த பூவினுடைய ஸ்மெல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு மூக்குங்கிற ஒரு புலன் தேவைப்படுது. அப்போ இந்த புறக்கரணங்கள் நமக்கு பலவாறாக தேவைப்படுது இல்லையா. ஒரே பூவில் இருக்கக்கூடிய அந்த மூன்று விதமான குணாதிசயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு நமக்கு தனித்தனியாக ஒவ்வொரு புலன் தேவைப்படுது. அந்த அடிப்படையில் அந்த ஒன்றேயான சச்சிதானந்தம் என்ற பரம்பொருளின் குணத்திலே அதனுடைய இருப்பு, அறிவு, ஆனந்தம் போன்ற மூன்று விதமான சுபாவங்களும் அந்த ஆத்மாவின் முழு வடிவமாகவே இருந்தாலும் கூட, நம்மிடத்தில் அந்த ஒரே பூவை அறிவதற்கான பலதரப்பட்ட புலன்கள் இருப்பது போல, அதாவது புறப்புலன்கள் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, அந்த புறக்கரணங்கள், கண்கள், காதுகள், மூக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு புலன்கள் வழியாக ஒவ்வொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அதை மாற்றி மாற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ மூக்குனால தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்களால் தெரிஞ்சிக்க முடியாது, கண்களால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை மூக்குனால் தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இருக்குது அந்த புறப்புலன்களில். அது மாதிரி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அகக்கரணங்களை சொல்கிறாரு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிற அந்த கரணங்கள் நம்ம இடத்துல இருக்கு. அப்போ அந்த அந்த கரணனுடைய தன்மை இருக்கு இல்லையா, அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ எப்படி புறக்கரணங்கள் வந்து மூக்கினுடைய வேலையை கண் செய்யாது, கண்ணனுடைய வேலையை மூக்கு செய்யாதோ, அது மாதிரி இந்த அகக்கரணத்தில் வந்து ஒருத்தருடைய மனம் இன்னொருத்தருடைய மனம் வேறு வேறு மாதிரி இருக்கும், ஒருத்தருடைய புத்தி சக்தி இன்னொருத்தருடைய புத்தி சக்தி வேறு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அது அவரவர்கள் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையிலையும், தெரிந்து வைத்து கொண்ட விஷய சுகங்களினுடைய அடிப்படையிலும் தான் அவங்களுடைய புரிதல் இருக்கும். அப்போ அந்த புரிதலுடைய அடிப்படையில் அந்த வேறுபாட்டுகள் நமக்கு வேறு வேறாக அறியப்படுகிறது. அப்போ ஒன்றேயான அந்த சச்சிதானந்த சுரூபத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. ஏன்னா ஒரே பூவில் இருக்கக்கூடிய அந்த நிறத்தையும் அதனுடைய மனத்தையும் அதனுடைய குணத்தையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இடத்தில் இருக்கின்ற வெவ்வேறு விதமான புலன்களுடைய அடிப்படையில் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சிவந்த நிற செம்பருத்தி மலரை வந்து கண்கள் வழியாக பார்க்குறோம், ஒரு வெள்ளை நிற மல்லிகை பூவை கண்கள் வழியாக பார்க்குறோம். அப்போ இரண்டு வேறு வேறு விதமான நிறமாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய கண்கள் காட்டி கொடுக்குது. இது ஒரு கலர், அது ஒரு கலர் அப்படிங்கிற வித்தியாசத்தை நமக்கு கண்கள் காட்டி கொடுக்குது. அது மாதிரி ரோஜா மலருடைய அந்த ஸ்மெல்லை, அதனுடைய மனத்தை நம்ம ஒரு மாதிரி நுகர்றோம், மல்லிகை பூனுடைய மனத்தை ஒரு மாதிரி நுகர்றோம். இந்த ரெண்டுடைய நுகர்ச்சிகள் நமக்கு மாறுபட்டு காணப்படுது. இந்த ஸ்மெல் வேற மாதிரி இருக்கு, அந்த ஸ்மெல் வேற மாதிரி இருக்கு. அப்போ இந்த டிஃபரன்ஸை நம்ம அறிந்து கொள்வது எப்படி, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய புலன்களுடைய அடிப்படையில் மாற்றி மாற்றி அறிந்து கொள்வது போல, இந்த சச்சிதானந்தம் ஆகிய ஒன்றே ஒரே பொருள் பரம்பொருளை நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த அகக்கரணம் வந்து சரியா புரிஞ்சிக்க மாட்டேங்குது. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி அறிந்து கொள்கின்றது அப்படிங்கிறது இங்க சொல்றாரு இந்த பாடல்ல. அதுதான் சொல்றார் பாருங்க. கரணங்கள் ஓரொன்றில் ஓரொன்று தெரியும், கணக்கன்றி வாராது கான். அருமந்த சச்சிதானந்த சுவாவங்கள் ஆன்மாவின் வடிவாகிலும் பிரபஞ்சமயமாய் விருத்தி பேதத்தினால் பேதங்களாம் மைந்தனே. அப்போ அந்த அருமையான எல்லையற்ற சச்சிதானந்தத்துடைய சுபாவங்கள் வந்து ஒன்றுதான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பொருள் ஆன்மா, அது எப்படி சச்சித் ஆனந்தம் என்ற மூன்று குணங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. சத்துன்னா இருப்பு, சித்துன்னா அறிவு, ஆனந்தம் என்றால் எல்லையற்ற மகிழ்ச்சி, பேரானந்தம் சொல்றோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சச்சிதானந்தத்துடைய சுபாவத்தை, அந்த ஆன்மாவினுடைய சுபாவத்தை ஒவ்வொருத்தருடைய மனமும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்குது, ஒவ்வொருத்தருடைய புத்தி சக்தியும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வேறு மாதிரி புரிதல் இருப்பாங்க, புரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம ஒரே மலரில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாறி மாறி புரிந்து கொள்வது போல, மூன்று விஷயங்களை உள்ளடக்கிய ஒரே ஆன்மாவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கிறோம். அந்த பிரபஞ்சமயமான விருத்தி பேதத்தினால் பேதங்களாம் மைந்தனே. அப்போ இதை எல்லாமே வந்து அந்த மனதினால் உண்டாக்கி கொள்கின்ற விருத்தி பேதங்கள் என்பதை அறிவாய் மகனே அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சுட்டி காட்டுறாரு. அதாவது ஒரே பரம்பரை வந்து ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த 108வது பாடலில் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அடுத்தது 109வது பாடல்ல மீண்டும் சொல்றாரு. தாமதம், ராசதம், சாத்விதம் முக்குணத்தால் வரும் விருத்தி மூன்றாம். ஆம், அவைக்கண் மூடமும் கோரமும் சாந்தமும் அபிதானமாகும் மகனே. ஏமுறை இருக்கின்ற சச்சிதானந்தங்கள் என்றென்றும் ஒன்றாகிலும் நாம் உரைக்கும் விருத்தி பிரிவினால் சொரூப ஞானாதி பிரிவாகுமே. இங்க வந்து மூன்று குணங்களை சுட்டி காட்டுறாரு. தாமதம், ராசதம், சாத்விதம் அப்படின்ற முக்குணத்தால் வரும் விருத்தி மூன்றாம். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு இடத்துலையும், மனிதனாகிய ஒவ்வொரு இடத்துலையும் மூன்று வித குணபேதங்கள் இருக்கின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது வந்து நம்ம தாமசம், ராஜசம், சத்துவம் அப்படின்னு பார்த்தோம், சாத்வீகம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த மூன்று குணங்கள் உண்ட குணபேதங்கள் வந்து ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் மாறுபட்டு காணப்படுகின்றது. ஆனால் இந்த மூன்று குணங்களும் பொதுவாக எல்லாரிடத்துல இருக்குது. அந்த மூன்று குணங்கள் எப்படிப்பட்டதுங்கிறதையும் நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்துட்டோம். இப்போ தாமச குணம் அப்படின்னா ஒரு மூடத்தனமா இருக்கும், ஒரு சோம்பேறித்தனமா இருக்கும், இதுதான் தாமச குணம். ஆனா இந்த ராஜச குணம் எப்படி அப்படின்னா, ஆசை, கோபம், கருமித்தனம் அப்படிங்கிற அகங்காரம் எல்லாம் கொண்டதாக, நான் செய்கிறேன், எனது என்னுடையது அப்படிங்கிற அபிமானம் பற்றுகளில் சிக்கிக்கிட்டு இருக்கிறது ராஜச குணம். சத்துவ குணம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அமைதி ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பார்த்தோம். இந்த மூன்று குணங்களும் நம்ம இடத்துல எப்படி வெளிப்பட்டது அப்படிங்கிறத கூட நம்ம கடந்த பாடங்களில் பார்த்துட்டோம். இருந்தாலும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த மாயையிலிருந்து வெளிப்பட்ட மூன்று குணங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி பார்த்தோம்னா, இதே தாமசம் ராஜசம் சத்துவம் என்ற மூன்று குணங்களில் சத்துவ குணத்திலிருந்து ஈஸ்வரன் வெளிப்பட்டான்னு பார்த்தோம். அப்புறம் ரஜோகுணம் இந்த ராஜச குணத்திலிருந்து ஜீவர்கள் வெளிப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அந்த தாமச குணத்திலிருந்து ரெண்டு விதமான சக்தி வெளிப்பட்டது, ஆவரணம் விக்ஷேபம் அப்படின்ற தோன்றும் மறைக்கும் சக்தி அப்படிங்கிற ரெண்டு சக்திகள் வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு மாயா லீலா, ஏன்னா இது மாயையினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இடத்துல இந்த மூன்று குணாதிசயங்கள் ஒவ்வொருவர் இடத்திலும் இருக்கின்றது. அப்போ இந்த மூன்று குணங்கள்ல ரொம்ப மேலோங்கிய குணம் எது அப்படின்னு பார்த்தா சத்துவ குணம். ஏன்னா சத்துவ குணம் வந்து யாருடைய குணம், ஈஸ்வரனுடைய குணம். ஏன்னா ஈஸ்வரன் வந்து சத்துவ குணத்தில் வெளிப்பட்டான். இந்த ரஜோகுணம் யாருது, ஜீவர்களுடைய குணம். அப்ப இந்த ஜீவர்கள் ரஜோகுணத்துல மட்டும் இல்லாம அந்த ஆவரணம் விக்ஷேபம்ங்கிற மறைக்கும் தோன்றும் சக்தியை வந்து எடுத்துக்கிட்டு மேலும் கீழ்நிலைக்கு இறங்கிட்டான், தாமச குணத்துக்கும் வந்துட்டான். அப்ப இந்த ஜீவன் இடத்துல மூன்று குணங்கள் பிரகாசிச்சாலும் எது பிரதானமாக பிரகாசிக்குது அப்படின்னு பார்த்தா ரஜோகுணம் தான் ரொம்ப அதீதமா பிரகாசிக்குது. அப்புறம் ஒவ்வொருத்தரும் ரொம்ப கீழே இறங்கிட்டா தமோ குணத்துக்கு போயிடுறாங்க. இதே ராஜச குணத்தை கடந்து கொஞ்சம் மேலே ஏறிட்டாங்கன்னா சத்துவ குணத்துக்கு போயிடுறாங்க. அது மாதிரி இந்த மூன்று குணங்களும் மூன்று விதமான பேதங்கள்ல ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கின்றது. அந்த மூன்று குணபேதங்களையும் இங்க சுட்டி காட்டுறாரு. அவைக்கண் மூடமும் கோரமும் சாந்தமும் அபிதானமாகும் மகனே அப்படிங்கிறாரு. ஏன் இந்த மூன்று குணங்கள் அவர் சுட்டி காட்டுறாரு அப்படின்னா, இப்ப இந்த மூடம்ங்கிறது என்ன, அந்த தாமச குணத்தில் இருக்கக்கூடிய மூடத்தனம். அப்போ அதே மாதிரி கோரம்ங்கிறது என்ன, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஆசை கோபம்ங்கிற அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆறு பேய்கள் அரும் குணங்கள் பார்த்தோம். காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்ற ஆறு குணங்கள் வந்து ரஜோ குணத்தினுடைய வெளிப்பாடா நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சத்துவ குணம் என்ன, சாந்தம் அமைதி. அந்த தான் இங்க அவர் சொல்றாரு, அவைக்கண் மூடமும் கோரமும் சாந்தமும் அபிதானமாகும் மகனே, ஏமுறை இருக்கின்ற சச்சிதானந்தங்கள் என்றென்றும் ஒன்றாகிலும் நாம் உரைக்கும் விருத்தி பிரிவினால் சொரூப ஞானாதி பிரிவாகுமே. அப்போ இந்த சச்சிதானந்தம் என்ற பரபிரம்மம் எப்படி இருக்குது, ஒரு இருப்பாகவும் ஒரு அறிவாகவும் ஒரு ஆனந்தமயமாகவும் இருக்குது. அது ஒன்றையாகத்தான் இருக்கின்றது. அது அது மூன்று குணங்களை உள்ளடக்கியதாக, மூன்று விதமான சுபாவங்களை உள்ளடக்கியதாக இருந்தாலும் அது ஒன்றே, அதுவே ஆன்மா அதுவே இறைவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அப்படிப்பட்ட ஒன்று நம்மிடத்துல இருக்குது உள்ள, ஆனா அது எதனால நமக்கு பிரகாசிக்க மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம இடத்துல இருக்கின்ற குணபேதங்கள்னாலதான். நம்ம இடத்துல எந்த குணங்கள் மேலோங்கி இருக்கின்றதோ அந்த அடிப்படையில தான் நம்ம நம்முடைய விருத்திகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. அப்போ இது எதனால இந்த குணங்கள் நம்ம இடத்துல தோன்றியதுன்னா, அது நம்முடைய இயல்பாகவே நம்ம இடத்துல உண்டாக்கப்பட்டது அப்படிங்கறத பிரபஞ்ச படைப்புல நமக்கு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்போ அந்த இயல்பாகவே அது உண்டாக்கப்பட்டது நம்ம இடத்துலயே, அப்ப அது நம்ம இடத்துல இருந்து விலக வேண்டும் அப்படின்னா அது எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும், அது நம்ம இடத்துல இருக்குங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இதை நமக்கு யாராவது சுட்டி காட்டணும், அப்பதானே தெரியும். இப்ப நம்ம இடத்துல இருக்கிற குணபேதங்கள் வந்து பொதுவா இந்த மூன்று குணபேதங்கள் இருக்குங்கிறது நம்ம அடிப்படையில தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் கூட, இப்ப எந்த குணத்துல நான் மேலோங்கி இருக்கிறேன் அப்படிங்கறத நான் என்னுடைய சுய விசாரம் பண்ணி தான் என்ன நான் பரிசீலனை பண்ணி பார்த்து என்னுடைய குணபேதங்களை நான் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நான் தமோ குணத்துல அதிகமா இருக்கிறேன்னா, ரஜோ குணத்துல அதிகமா இருக்கிறேன்னா, சத்துவ குணத்துல அதிகமா இருக்கிறேன்னா எனக்குள்ளேயே நான் சுய விசாரம் பண்ணணும். அப்போ அந்த விசாரம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுத்தது. அப்புறம் அதே மாதிரி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குணபேதங்கள் மட்டும் இல்லை, நம்ம இடத்துல இருக்கிற அந்த கரணங்கள் நம்முடைய புறக்கரணங்கள் எல்லாம் சுட்டி காட்டி, இப்போ இதெல்லாம் வந்து போகின்ற குணாதிசயங்கள் இதெல்லாம் நேர்த்தி பண்ணிடு, இதுக்கு அப்பாற்பட்ட சைத்தன்யம் அந்த ஆன்மா தான் நீ அப்படிங்கிறத நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுத்தது. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நான் அந்த ஆத்மா அந்த சைத்தன்யம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கும் போது, நம்ம மீண்டும் மீண்டும் இந்த மனித உடலுக்குள்ள வந்து இந்த அகங்காரம் அமகாரத்துக்குள்ள சிக்கும் போது தான் இந்த குணபேதங்கள் நம்ம இடத்துல வெளிப்படுது. அப்ப நான் அந்த சொரூபத்திலே நிலையாக நிற்பதைத்தான் நான் பிராக்டிஸ் பண்ணணுமே தவிர, அந்த சொரூப நிஷ்டையை விட்டு நான் விலகும் போதெல்லாம் நான் திருப்பி இந்த அழியக்கூடிய சரீரத்துல வந்து சிக்கிக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த சரீர அபிமானத்தினால என்னிடத்துல இந்த மூன்று குணங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சுட்டது. அப்ப இந்த குணபேதங்கள் தான் என்ன வந்து அந்த சொரூப நிஷ்டையில நிற்பதற்கு தடையாக இருக்கின்றது அப்படிங்கறது இங்க சொல்றாரு. அப்ப இந்த சச்சிதானங்கள் என்றென்றும் ஒன்றாகிலும் நாம் உரைக்கும் விருத்தி பிரிவினால் சொரூப ஞானாதி பிரிவாகுமேங்கிறாரு. அப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த விருத்தி ஞானத்தினுடைய பிரிவுகள், அதாவது நாமளே எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில ஒவ்வொன்றையும் நாமளே உருவகப்படுத்திக்கிறோம், அதுக்குண்டான பிரச்சனைகளை பெருசுப்படுத்திக்கிறோம், அதெல்லாம் ஞானத்துக்கு ஒரு தடையாக மாறிடும், ஒரு பிரிவாக மாறிடும் அப்படிங்கிறது இந்த 109வது பாடலில் சுட்டி காட்டுறாரு. அப்புறம் மீண்டும் 110வது பாடல்லையும் தெளிவுபடுத்துறாரு, அதையும் பார்த்துருவோம். ஜடமான மூடத்தரு கல்லு மண்களில் சத்து ஒன்றுமே தோன்றுமால் விடமான காமாதி கோரத்தில் ஆனந்தம் விளையாது. மற்றவைகளாம் திடமான ஒளிவாதி சாந்தத்திலே சச்சிதானந்தம் மூன்றும் வெளியாம். மடமான மூடங்கள் கோரங்கள் விடுசார்ந்த மனமாகில் ஆனந்தமே. இங்க என்ன சொல்றாருன்னா, ஜடமான மூட தரு கல்லு மண்ணுகளில், மரம் கல்லு மண்ணு ஆகியவற்றில் இந்த சத்து எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த சத்து வந்து வெளிப்படையாகத்தான் இருக்குது. ஏன்னா ஒரு இருப்பு இருக்குதுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? இப்போ நான் இருக்கிறேன்னு நமக்கு எப்படி தெரியும்? யாராவது நமக்கு சுட்டி காட்டணுமா என்ன? அதுதான் நான் ஏற்கனவே அவமானம் கொடுத்தேன். இருப்புங்கிற ஒரு விஷயம் வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுல தான் இருக்குது, அதுக்குள்ளதான் அடங்கி இருக்குது. அந்த இருப்புங்கிறது எது? அதுதான் சச்சிதானந்தம்னு நம்ம பார்த்தோம். அந்த இருப்புங்கிறது ஒரு அறிவா இருக்குது, ஒரு உணர்வா இருக்குது, அப்புறம் அது ஒரு ஆனந்தமயமானது அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ அந்த சத்து எங்கெல்லாம் இருக்குது? எல்லையற்று நிறைந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது, அந்த சத்து மட்டும்தான் இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட சத்து எப்படியெல்லாம் நமக்கு காட்சி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரமாகவும் கல்லாகவும் மண்ணாகவும் நமக்கு காட்சி ஆகுது, வெளிப்படையாக தோன்றுது. அது மாதிரி அறிவும் ஆனந்தமும் அவ்வளோ எளிவாக எல்லாத்துலையும் ஒரே மாதிரி வெளிப்பட்டுடாது. ஏன்னா இருப்பு வந்து எல்லாத்துலேயும் கண்ணுக்கு தெரிஞ்சாலும், இருப்பு இருக்குதுங்கிறது நமக்கு புரிந்தாலும், அந்த அறிவும் ஆனந்தமும் நம்ம இடத்துல வித்தியாசப்படுது. ஏன் வித்தியாசப்படுது? அது நம்ம இடத்துல இருக்குகின்ற குணபேதங்கள் அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ ஒரு அறிவு தாவரத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அறிவு தான் இருக்கும். அந்த ஒரு அறிவுக்கு உண்டான எல்லைக்குள்ள தான் அதனுடைய பிரகாசம், அந்த அறிவு பிரகாசிக்க முடியும். அது மாதிரி தான் மிருகங்கள் பறவைகள் அப்படின்னு ஒவ்வொரு ஜீவராசிகளையும் நம்ம கடந்து வந்தோம்னா, ஆறு அறிவு படைத்த மனிதனிடத்துல தான் பிரத்யேக அறிவு பகுத்தறிவு இருக்குது. அந்த நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய புரிதல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவன் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அது அமைகின்றது. அப்போ அதை தான் அவர் சொல்லிக்காட்டி, மூன்று குணபேதங்கள் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ராஜச தாமச சத்துவ மூன்று குணங்களை பொறுத்தே ஒவ்வொருத்தருடைய மனமும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவ்வாறு வடிவமைத்துக் கொண்ட மனம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஆறு குணங்கள் காமம் குரோதம் லோபம் மோகம்ங்கிற அந்த குணபேதங்களுடைய விருத்திகள்னால, ராஜச குண வெளிப்பாட்டினால, சத்தென்ற இருப்போட சித்தென்ற அறிவும் அந்த குணங்களை பொறுத்தே பிரகாசிக்கின்றது. ஏன்னா இப்போ ஒரு அறிவு தாவரத்திலையும் அந்த அறிவு இருக்குது, ஆறு அறிவு உள்ள மனிதனிடத்திலையும் அந்த அறிவு இருக்கிறது. ஆனா அந்த அறிவு வந்து பேதமையா இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த உடலுடைய உபாதிகளை பொறுத்து குணாதிசயங்களை பொறுத்து அந்த குணபேதங்களினாலே அறிவு பிரகாசிப்பதிலே ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகின்றது. அது நம்ம ஏற்கனவே அவமானம் பார்த்தோம். இப்போ ஒரே சூரியன் தான், அந்த சூரியன் பிரகாசிக்கக்கூடிய நீர்நிலைகளை பொறுத்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது நம்ம பார்த்தோம். ஏன்னா நல்ல தெளிந்த நீரிலே, கண்ணாடி போன்ற நீரிலே அந்த சூரியனுடைய முழு பிரகாசமும் நல்ல தெல்ல தெளிவாக தெரியும். ஒரு கலங்கிய குட்டை நீரிலே, ஒரு சாக்கடை தண்ணியிலே அந்த சூரியனுடைய பிரகாசம் மங்களாகவும் கலங்கிய நிலையிலேயே காணப்படும்ங்கிறத நம்ம ஒரு உதாரணத்தை பார்த்த மாதிரி, இங்க ஒவ்வொருத்தருடைய மனம், நம்ம எப்படிப்பட்ட மனம் வச்சிருக்கோம், எண்ணங்களால் எப்படி சூழ்ந்து வச்சிருக்கோம், எந்த மாதிரி குணபேதங்களை சிக்கிக்கிட்டு இருக்கோமோ அதை பொறுத்து நம்ம இடத்துல அறிவு பிரகாசிக்குது அப்படிங்கிறத நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரே அறிவு தான், ஆனா ஏன் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னொருத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம மனிதர்கள் மட்டும் இந்த வேறுபாடு இருக்கானா? இல்ல, மிருகங்கள் இடத்துல ஒரு மாதிரி இருக்குது, பறவைகள் இடத்துல ஒரு மாதிரி இருக்கு, தாவரங்கள் இடத்துல ஒரு மாதிரி இருக்கின்றது. ஆனா ஒரே சித்து, ஒரே அறிவு பிரகாசிப்பது அந்த உடல்களை பொறுத்து உபாதிகளை பொறுத்து மாறுபட்டு பிரகாசிக்கின்றது. அப்ப இந்த மாறுபாடுகளிலிருந்து மாற்றம் அடைந்து அந்த அறிவாகவே நான் மாறணும் அப்படின்னா, அப்ப எப்படிப்பட்ட ஒரு தகுதியை நான் அடையணும்? அப்ப இந்த உடல் எப்படிப்பட்ட ஒரு தகுதிக்கு உயரணும்? ஒரு புல்லா இருந்துகிட்டு அந்த அறிவை முழுமையா பிரகாசிக்க முடியுமானா? முடியாது. சரி, அதை விட கொஞ்சம் மேல்நிலைக்கு வந்து ஒரு தாவரமோ பறவையா நாம மாறிட்டோம்னா, அல்லது மிருகமாக மாறிட்டோம்னா நமக்கு அறிவு பிரகாசிக்குமானா? இல்லை, அப்பயும் நம்மளுடைய புலன்களை பொறுத்து அந்த சிக்கல்களை பொறுத்து அந்த அறிவு பிரகாசிப்பது குறைபாடாகத்தான் இருக்கிறது. அப்போ மனிதன்கிற ஒரு ஆறு அறிவு படைத்தவர்கிட்ட வரும்போது, மிருகங்களிடத்தில் இருக்கின்ற அந்த ஐந்து புலன்கள் மனிதனிடத்திலே இருந்தாலும் கூட, அந்த ஆறாம் அறிவாகிய பிரத்யேக பகுத்தறிவை மனிதன் பெற்றிருப்பதினாலே அவன் என்ன பண்ணுறான், தன்னிடத்தில் விருத்தி ஞானங்களை, நான் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களை விசாரித்து அறிந்து, இங்கே அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ மற்ற அஜ்ஞானிகள் வந்து இந்த விசாரித்து அறியக்கூடிய திறமை இல்லாதவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த உலக விஷயங்கள்ல கதை விடுறதையே நம்பிக்கிட்டு அந்த கதையே உண்மைன்று வாழக்கூடியவர்கள். அதனால தான் அவங்களை அஜ்ஞானிகள் நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்தோம். இப்போ நம்ம யார் அஜ்ஞானிகள்னு சொல்றோம்? இந்த உலகத்துல என்னென்ன விஷயங்களை மற்றவர்கள் வாயிலால் கேட்கிறானோ, காதுகளால் கேட்கிறானோ, அதை அவன் என்ன பண்றான், அதை தான் உண்மை சாஸ்வதம்னு அப்படி ஒரு தவறான புரிதல்ல புரிஞ்சுக்கிறான். அப்போ அந்த தவறான புரிதல்லையே அவன் நம்புறான், அதையே அவன் ஏத்துக்கிறான். அதனால அவன் என்ன பண்றான், அறியாமையிலேயே இருக்கிறான். ஆனா நம்ம எப்ப இந்த மாதிரி சாஸ்திர விசாரத்துக்குள்ள வரமோ, இந்த சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டு அந்த மோட்சத்தின் மீது ஆசை உண்டாகின்றதோ அவனைதான் நம்ம முமுக்ஷுன்னு சொல்றோம். அப்ப மோட்சத்தின் இச்சை உள்ள முமுக்ஷு இந்த மாதிரி சாஸ்திரத்தை படிக்கும் போது ஒரு தெளிவுக்கு வரும். அப்ப அவன் தெரிந்த தெளிவு என்ன, இங்க இருப்பது ஒன்றுதான், அதுதான் இருப்பா இருக்குது, அதுதான் அறிவா இருக்குது, சத்தாவும் இருக்கு சித்தாவும் இருக்கு. அப்ப அந்த சத்து சித்து என்னிடத்துல பிரகாசிச்சா என்னிடத்துல ஆனந்தம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மூன்றும் என்னிடத்துலதான் இருக்குது. ஆனா எது எனக்கு தடையாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தா, என்னிடத்துல இருக்கிற அந்த குணபேதங்கள் தான் பிரச்சனையா இருக்குது அப்படிங்கறத இங்க சுட்டிக்காட்டி, அப்ப இது போன்ற குணபேதங்கள்லிருந்து நம்ம விடுபடணும். அந்த பொறாமை கோபம் அப்படிங்கிற நம்ம ஆறு விதமான தீய குணங்களை பார்த்தோம் இல்லையா, அதிலிருந்து விடுபட்டு அந்த மனோவிருத்திகளை ஒழித்து விட்டு அமைதி பொருந்திய சாந்தமான மனதுடன், ஏன்னா இப்ப சத்துவ குணம் தான் இங்க அமைதி பொருந்திய சாந்தமான மனசு. அப்ப அந்த சத்துவ குணத்துக்கு நம்ம மேலோங்கணும். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் நம்ம நீக்கி அந்த சத்துவ குணத்துல நம்ம மேலோங்கும் போது மட்டும்தான் நம்ம இடத்துல அந்த அறிவு பிரகாசிக்க ஆரம்பித்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆனந்தமும் வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு இந்த பாடல சொல்றாரு. ஏன்னா அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சத்துவ குண அம்சத்துலதான் நம்ம நம்முடைய நிலைப்பாட்டுல நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கவே முடியும். மற்ற குணபேதங்களை நம்ம சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த பிரபஞ்சத்துல ஈர்க்கப்படுவோம், மாயையில மயக்கப்படுவோம். ஏன்னா இந்த ரஜோ குணமும் தமோ குணமும் நம்ம அப்படித்தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இந்த பாடல்ல தெளிவுபடுத்துறாரு. அதுதான் சொல்றாரு, திடமான ஒளிவாதி சாந்தத்திலே சச்சிதானந்தம் மூன்றும் வெளியாம், மனமான மூடங்கள் கோரங்கள் விடுசாந்த மனமாகில் ஆனந்தமே. அப்போ அந்த ஒளிவாதி சாந்தத்திலே, சாந்தத்திலேனா சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய அமைதியிலேயே சச்சிதானந்தம் மூன்றும் வெளியாம். சச்சிதானந்தம் மூன்றும்னா அந்த சத்து சித்து ஆனந்தம் என்ற மூன்றும் வெளிப்படும்ங்கிறார். எதுல, சாந்தத்திலே, சாந்தமான அமைதியான மனநிலையிலே அந்த குணத்திலே அந்த சச்சிதானந்தம் மூன்றும் வெளிப்பட்டுடும். ஆனா மற்ற விஷயங்கள், இந்த மனமான முடங்கள் கோரங்கள் சொன்னோம்ல, மூடத்தனமான விஷயங்களும் அந்த தமோ குணமும் ரஜோ குணத்திலையும் மனம் வந்து சாந்தம் ஆகாது. அப்ப அந்த நிலையில வந்து அவனுக்கு ஆனந்தம் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லி, இந்த மூன்று சச்சிதானந்தமும் எப்ப வெளிப்படும்னா அந்த அமைதி நிலையில சாந்தத்துலதான் வெளிப்படும் அப்படின்னு அந்த 110வது பாடல்ல தெளிவுபடுத்துறாரு. இப்ப மீண்டும் 111வது பாடல்ல சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், விகமான குருநாதனே, சச்சிதானந்தம் எனும் இலக்கணம் அருகிலேன், அகலாத சத்தாவது ஏது சித்தாவது ஏது ஆனந்தம் ஏதென்றெனில், மிகுகாலம் மூன்றும் கெடாதிருப்பது சத்து, வேறுபாடறிதல் சித்தாம், மகில் காமம் நுகர்போது சுகமாகும் அனுபூதி வாழ்வு என்பது ஆனந்தமே. இங்கே சொல்றானா ஐயனே குருநாதனே, இந்த சச்சிதானம் என்கின்ற பரம்பொருளை பற்றி அந்த முழுமையான இலக்கணத்தை நான் அறிந்தவன் அல்ல. சச்சிதானந்தம் எனும் இலக்கணம் அறிகிலேன், எனக்கு அந்த நீங்க சொல்ற அந்த சத்து சித்து ஆனந்தம்ங்கிறத பத்தியான அந்த ஒரு இலக்கண ரீதியான எனக்கு தெளிவு அறிவெல்லாம் எனக்கிட்ட அவ்வளவா இல்லை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அதுல நீங்க அந்த சத்துங்கிறது என்ன, சித்துங்கிறது என்ன, ஆனந்தம்ங்கிறது என்ன, இதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கன்னு கேட்கலாம். அந்த அகலாத சத்தாவது ஏது சித்தாவது ஏது ஆனந்தம் ஏதென்றெனில், மிகுகாலம் மூன்றும் கெடாதிருப்பது சத்து, வேறுபாடு அறிதல் சித்தாம். இப்ப அப்படி அவன் கேட்ட உடனே இந்த குருநாதன் வந்து இந்த பாடல விளக்கம் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, மிகுகாலம் மூன்றும் கெடாதிருப்பது சத்துங்கிறார். அப்போ இங்க சத்துங்கிறது என்ன அப்படின்னா, மூன்று காலங்களிலும், அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற இந்த மூன்று காலங்களிலும் எது இருக்கின்றதுன்னா அந்த சத்து மட்டுமே இருக்கின்றது. ஏன்னா அந்த சத்துக்கு கால தேசங்கள் கடந்து காணப்படுவதுதான் சத்து. அப்ப அதனால அந்த இருப்பு ஒன்று மட்டுமே இந்த மூன்று காலத்தையும் கடந்து இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அப்படி எங்கும் நடந்த அந்த சத்தானது தன் இருப்பின் வெளிப்பாடாய் எல்லாத்திலையும் இருந்துகிட்டு சித்தாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு சத்து இருக்குதுன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கணும், அப்ப அது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேண்டி இருக்கு இல்லையா. அப்ப தன்னை தான் உணர்வதற்காக தன்னுணர்வு, தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்ம கிட்ட வந்தா மட்டும்தான் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அதுக்குதான் சித்து இருக்கணும். சித்து இல்லாம நான் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு கல்லு கூட இருக்குது, கல்லு ஜடமான பொருள் தான். ஆனா வெறும் ஜடமான ஒரு கல் வந்து நான் இருக்கிறேன்னு சொல்லுமா, சொல்லாது. ஏன் அப்படி, அதுக்குண்டான அந்தக்கரண விருத்தி அதன் இடத்துல இல்லை. அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ங்கிற அந்த அந்தக்கரண விருத்தி இல்லாததுனால அந்த விருத்தி ஞானம் அதுக்கு கொடுக்க முடியாது. யாருக்கு அந்தக்கரண விருத்தி இருக்கிறதோ அவங்களுக்கு தான் விருத்தி ஞானத்தின் மூலமா தன்னை காட்டி கொடுக்க முடியும், நான் யார் அப்படிங்கிறத காட்டி கொடுக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில அந்தக்கரண விருத்தியில மேலோங்கிய மனிதன் தான் இந்த அறிவை தெரிஞ்சுக்க முடியும், சித்த தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த சித்து வந்து நமக்கு இப்போ புரிய வருது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறாரு. இந்த மூன்று காலங்களிலும் எங்கும் நிறைந்து எப்பொழுதும் நசியாது இருக்கின்ற சத்து ஒன்று மட்டும்தான் இருக்குது, அது எல்லா இடங்களையும் நிறைஞ்சிருக்குது, அது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் சித்தாக வெளிப்படுகின்றது. அது எப்படிப்பட்ட சித்தாக இருக்குது? ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒரு அறிவு தாவரத்தில் தொடங்கி ஆறு அறிவு மனிதன வரைக்கும் ஒவ்வொன்றிலையும் சித்தாக அது வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ அப்படிப்பட்ட அது எப்படி பிரதிபிம்பிக்குதுன்னா, அந்த ஆன்மாவினால அந்த இருப்பு இருக்கிறதுனால தான் அது பிரதிபிம்பிக்குது, பிரகாசிக்குது. இப்போ சத்துங்கிற ஒரு இருப்பு இல்லைன்னா அங்கே சித்து இருக்காது. ஏன்னா இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்தது. எப்படி ஒரு மலரில் வந்து அதனுடைய நிறம் மனம் அதனுடைய குணம் எல்லாம் ஒன்றாக இருக்கிறதோ அதை பிரிக்க முடியாது. இப்போ மலருடைய நிறத்தை பிரிச்சுட்டு அதனுடைய மனம் தெரியாது, மனத்தை பிரிச்சுட்டு நிறம் தெரியாதுங்கிற மாதிரி அது மூன்றும் சேர்ந்தது தான் அந்த மலர் அப்படிங்கிற நம்ம சொல்ற மாதிரி, இங்க சத்து சித்து ஆனந்தம் என்ற மூன்றும் சேர்ந்தது தான் பிரம்மம். அப்போ இந்த பிரம்மத்தை நம்ம வந்து பிரிச்சு எனக்கு சத்து மட்டும் போதும் அல்லது சித்து மட்டும் போதும்லாம் சொல்ல முடியாது. அப்போ இந்த மூன்றும் சேர்ந்த ஒரே நிலைப்பாடுல தான் அந்த பிரம்மம் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை அந்த அறிவை எந்த அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்ல உடல் எடுத்து வந்த மனித உடல்னால தான் அதை தெரிஞ்சுக்க முடியுங்கிறது சொல்லிட்டு, அதுல அந்த ஆனந்தம் என்பது அந்த ஆத்மாவினுடைய வெளிப்பாடுன்னு தெரிஞ்சுக்கப்பா. ஆனா அப்படிப்பட்ட ஆனந்தமானது அந்த ஜடமான சரீரத்துல சித்தானது எப்படி வெளிப்படும் அப்படின்னா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த புறக்கரணங்களான கண்கள் காதுகள் நாக்கு மூக்கு போன்ற மற்றவை போலவே, அகக்கரணங்களான மனம் புத்தி சித்தம் போன்றவைகளை போலவே, நம்ம இடத்துல ஆத்மாவும் அந்த புலன்களை வச்சுக்கொண்டு பிரகாசிக்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம இடத்துல அந்த அந்தக்கரண விருத்தி தேவைப்படுது அந்த ஆத்மாவை அறிகிறதுக்கு. அப்ப அந்த அடிப்படையில நம்ம ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதன் அடிப்படையில் தான் இங்க அந்த ஜடமான சரீரத்துல அது ஞானமாக பிரகாசிக்க செய்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த இயற்கையான ஒரு காட்சிகளை கண்டு அந்த கண்கள் வந்து அதனால ஒரு பார்வைகள் ஒரு விஷயத்தின் மூலமா அதை அனுபவம் ஆக்குது. அப்ப அதுல ஒரு ஆனந்தத்தை அது அடையுது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை வாய் வழியா சுவைக்குது, அந்த சுவையின் வழியாக ஒரு ஆனந்தத்தை அது அனுபவம் ஆக்குது. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு தின்பட்டத்தினாலேயோ ஒரு பார்க்கிற பார்வையினாலும் நம்ம அடைகின்ற ஆனந்தம் எல்லாம் ஒரு நிலையான ஆனந்தமானா இல்லை, அதெல்லாம் வந்து போகின்ற ஆனந்தங்கள். அப்போ அந்த நிலையான ஆனந்தம்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆத்மாவனுடைய இயல்பு அது. அதுக்குதான் கடந்த பாடத்திலே ஒரு உதாரணம் கொடுத்தோம். எப்படின்னா, ஒரு சர்க்கரை இருக்குது, அந்த சர்க்கரையினால் செய்யப்பட்ட இனிப்பு பண்டங்கள் வந்து ஒரு சர்க்கரை நோய் உள்ளவனுக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்காது, ஆனால் சர்க்கரை நோய் இல்லாதவருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி, இங்க ஒவ்வொருத்தருடைய குணபேதங்கள்ல ஒன்று வேணும் ஒன்று வேண்டாம் அப்படிங்கிறது அவரவர்களுடைய மனோபாவங்களை பொறுத்து அந்த பிரம்மத்தை புரிஞ்சிக்க முடியாம மாற்றி மாற்றி காட்சிகள்ல காண்பது போல, அந்த எண்ணங்கள் மாற்றி மாற்றி அவர்களிடத்துல இருப்பது போல, இங்க மனிதர்கள் அந்த ஒன்றே ஆகிய அந்த இறைத்தன்மையை இங்க புரிஞ்சிக்காம இருக்காங்க அப்படிங்கிறது இங்க சொல்றாரு பாருங்க. மிகுகாலம் மூன்றும் கெடாதிருப்பது சத்து வேறுபாடு அறிதல் சித்தாம், மகிழ் காமம் நுகர்போது சுகமாகும் அனுபூதி வாழ்வு என்பது ஆனந்தமாமே. அப்போ இப்போ இந்த மகிழ் காமம் நுகர்போது அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சி வருது. ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறோம், அப்படியே நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது. ஒரு அழகான நீர்வீழ்ச்சி, ஒரு அடர்ந்த ஒரு காடு, ஒரு வனாந்திரத்துக்குள்ளே போகிறோம். அப்போ அந்த இயற்கை நம்ம ரசிக்கிறோம். அப்போ நம்ம இடத்துல ஒரு மகிழ்ச்சி நம்மளை அறியாமல் வெளிப்படுது. ஆனால் அந்த இயற்கையில நம்ம பார்க்குற பார்வை வந்து கண் மூலமாக அந்த மகிழ்ச்சி நமக்கு உண்டாகுது. ஏன்னா அந்த வெளியே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நமக்கு எப்படி கிடைக்குது, அந்த கண்ணுங்கிற ஒரு புலன் வழியாக தான் அது கிடைக்குது. அது மாதிரி மனதை வந்து ஒரு மலருடைய மனதை வந்து மூக்கு நுகருது. அப்போ நமக்கு பிடிச்ச ஸ்மெல்லாக இருக்கும்போது ஆஹா எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குன்னு அந்த மனதை வந்து இன்வால்மெண்ட்டோட ரசிக்குது. அப்போ இந்த ஒவ்வொரு ரசனையும் அந்த மகிழ்ச்சியும் அந்த புலன்களுடைய அடிப்படையில் இந்த மனதுக்கு கிடைத்தாலும் கூட அது ஒரு தற்காலிக மகிழ்ச்சி, அது நுகரும் போது உண்டாகின்ற ஒரு சுகம் தானே தவிர அந்த அனுபூதி வாழ்வுங்கிற அந்த நிலையான ஆனந்தமாக அது இருக்காது. ஏன்னா நிலையான அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது எப்படி இந்த இனிப்பு சர்க்கரை வந்து ஒருத்தனுக்கு பிடிக்குது ஒருத்தனுக்கு பிடிக்கல, அது வந்து எதனால அவன் இடத்துல இருக்க குணபேதங்கள்னால. இப்போ ஒரு நோய் வந்ததுனால ஒருத்தருக்கு இனிப்பு வேண்டாங்கிறாரு, நோய் இல்லாததுனால ஒருத்தருக்கு இனிப்பை விரும்பி சாப்பிட்றாரு, அது அந்த சர்க்கரை நோயினால வந்த பிரச்சனை. அதே மாதிரி நம்ம இடத்துல இருக்கிற குணபேதங்கள்ல ஒருத்தருக்கு இந்த குணம் இருந்தா இது நல்லதும் பாரு, அந்த குணம் இருந்தா அது நல்லதும் பாரு அப்படிங்கிற அந்த வேறுபாடுகள் எல்லாம் இந்த மனதனுடைய அடிப்படையில் இருக்கிறதுனால அதை வைத்து ஒரு முழுமையான ஆனந்தத்தை நம்ம அனுபவமாக்க முடியாது. ஆனா ஒரு சர்க்கரை தன்னையே தான் இனிப்புங்கிறது எப்படி உணர முடியாதோ வெளிப்படுத்த முடியாதோ அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் வந்து தன்னுடைய சுய ஆனந்தம் சுய அனுபவம் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த அனுபூதி வாழ்வு என்பது ஒரு ஆனந்தம் தான், அது நம்மிடத்திலேயே இருக்கக்கூடியது தான், அது வெளிப்பொருளிலிருந்து நம்ம பெற முடியாது அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறாரு இந்த 111வது பாடல்ல. அப்ப நம்ம இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த அறிவை இந்த ஆத்மாவை வந்து நம்ம நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். அது வந்து எங்கேயோ புறத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ மகிழ்ச்சிங்கிறது வெளியிருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல, அது நம்முடைய இயல்பு, நம்முடைய சுபாவம். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது நம்மிடத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிறது யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள் தான் ஞானி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அவர்கள் தான் அந்த நிலையான சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அறிவுங்கிறது ஆத்மாங்கிறதுக்கு வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது தன்னை தானறிந்து தன்மயமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு இருப்பு அப்படின்னு அங்கே சுட்டி காட்டுறாரு. அதை எது மறைக்குது அப்படின்னா ஜீவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அறியாமை தான் அந்த ஆத்மாவை மறைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது எதனால் அந்த அறியாமை அப்படின்னா நம்ம இடத்துல இருக்க குணபேதங்களும் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களும் தான் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அப்புறம் ரெண்டாவது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஞானம்ங்கிற விஷயம் கூட புதிதாக உண்டாகுவதில்லை, ஏன்னா அது ஏற்கனவே இருக்கிற ஒன்று தான். அது எப்போ நம்ம கிட்ட பிரகாசிக்கும்னா நம்ம இடத்துல அறியாமை நீங்கும் போது அது தானாகவே நம்ம இடத்துல பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அறியாமை தான் தடுக்குது. ஏன்னா நம்ம இதுக்காக ஒன்று தனியாக வெளியிருந்து புறத்துலேருந்து ஞானத்தை ஏற்றிக்கணுமானா இல்லை, நம்ம அதுவாக தான் இருக்கிறோம். ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கின்றது. அது எப்படி மறைக்கப்பட்டிருக்கிறது நம்ம கடந்த பாடல்களில் உதாரணமும் பார்த்தோம். இப்போ சூரியன் வந்து ஒரு சுயப்பிரகாசம், இப்போ அந்த சூரியனுடைய பிரகாசம் வந்து வெளியே பிரகாசிக்க ஆரம்பிக்குது. ஆனால் அப்படி பிரகாசிக்கக்கூடிய சூரியனுடைய பிரகாசத்தை எது குறைக்குது, எது தடுக்குது அப்படின்னா மேகங்கள் தடுக்குது. இப்போ அந்த மேகங்கள் தடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா சூரியனுடைய பிரகாசம் வந்து பூமியில் வர்றது குறைஞ்சி போகுது. அப்போ பூமியில் வர்றது குறைஞ்சி போகிறதுக்கு சூரியன் காரணமா மேகம் காரணமா அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணி பார்த்தா அந்த மேகம் தான் அந்த சூரியனுடைய பிரகாசத்தை தடுக்குது. அப்போ அந்த மேகம் வந்து போகிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் கலைஞ்சிடும், அப்புறம் மீண்டும் அந்த சூரிய பிரகாசம் வந்துடும் அப்படிங்கிற நமக்கு புரிதல் எப்படி இருக்குதோ அது போல இந்த நமக்குள்ள இருக்கிற சுயப்பிரகாச ஞானம், அந்த சுய அறிவு எப்பயுமே பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா நம்மிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட அந்த அஜ்ஞானம், அந்த அறியாமை விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய அறிவை மறைக்குது. அந்த சூரியனுடைய சுய ஒளியை மறைக்கிற மாதிரி நம்முடைய சுய அறிவை எது மறைக்குது, நம்மிடத்துல ஏற்றி வைத்து கொண்ட தவறான எண்ணங்கள் மறைக்கின்றது. எப்படி அந்த சூரியனுடைய சுயப்பிரகாசம் எல்லாருக்கும் வெளிப்படணும்னா அந்த மேகம் அங்கிருந்து களையணுமோ அது போல நம்மிடத்துல இருக்கக்கூடிய சுயப்பிரகாசம் வெளிப்படணும் அப்படின்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகள் களையணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாய்க்கணும். ஏன்னா இப்போ இந்த அறியாமை களையும் போது தான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறிவு பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த சுய அறிவு தான், சுயம் பிரகாசம் தான். ஆனால் அது பிரகாசிக்காம தடுக்கிறது எது, தவறான புரிதல்களும் தவறான எண்ணங்களும் தான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அந்த புரிதல் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம வந்து சுயம் பிரகாசமாக பிரகாசிக்க முடியாது. இந்த ஆன்மீகமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா தெளிவுக்கு வந்துடணும். என்ன மாதிரி தெளிவுக்கு வந்துடணும் அப்படின்னா இப்போ மற்றவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு மூட பக்தியிலையோ மூட நம்பிக்கையிலையோ ஈடுபடுவதெல்லாம் ஆத்ம ஞானம். இப்போ ஆத்ம ஞானம்ங்கிறது தன்னை தானறிந்து தன்மயமாதல் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கும் போது இப்போ நம்ம பார்த்த சித்தர்களோ ஞானிகளோ மகான்களோ எப்படி பிரகாசிச்சாங்க, இப்போ நம்ம அதுக்கெல்லாம் உதாரணத்தில் நிறைய நூல்களை பார்க்குறோம். இப்போ திருமூலருடைய திருமந்திரம் எடுத்து நம்ம படித்தோம்னா எப்படிப்பட்ட ஒரு ஞானம் அவர்கிட்டருந்து வெளிப்பட்டிருக்குது. அப்போ அந்த சுய அறிவு, அந்த சுயம் பிரகாசம் திருவள்ளுவர்கிட்டருந்து திருக்குறளாக வெளிப்பட்டதா இல்லையா? அப்போ திருவள்ளுவர்கிட்டருந்து திருக்குறள் வெளிப்பட்டது, திருமூலர்கிட்டருந்து திருமந்திரம் வெளிப்பட்டது, அப்படி எண்ணற்ற மகான்கள் எண்ணற்ற நூல்களை இந்த சமுதாயத்துக்காக கொடுத்தாங்க. அப்போ இந்த ஞானமெல்லாம் எங்கிருந்து வெளிப்பட்டது, அவர்களிடத்துல இருந்து வெளிப்பட்ட ஞானம் தான் இதெல்லாம், புறத்திலிருந்து அவங்க எடுத்துக்கல, அவங்களிடந்து வெளியே கொடுத்தாங்க. அப்போ அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மிடத்துல இருந்து ஞானத்தை வெளியே கொடுக்க முடியும், ஏன்னா நம்மள சுய பிரகாசமானவர்கள், சுய அறிவு உள்ளவர்கள். ஆனால் நம்முடைய அறிவு ஏன் பிரகாசிக்க மாட்டேங்குது, ஏன் வெளிப்பட மாட்டேங்குது அப்படின்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சுய அறிவை நம்ம பிரகாசிக்க விடாம புற அறிவுகளால் நம்ம சுய அறிவை மறைச்சிக்கிட்டோம். ஏன்னா நம்ம மற்றவர்கள் சொல்ற விஷயங்களை உள்வாங்கி அதுலேயே நம்ம மயங்கிக்கிட்டு அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு விஷயங்களை ஏற்றி வைத்து கொண்டு ஒரு மாதிரி மோல்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறத நான் கடந்த பாடல்கள் மூலமாகவும் விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இப்போ இந்த நூலும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டே வருது, நீங்கள் புரியாமல் இருக்கீங்க, புரிதல் இல்லாமல் இருக்கீங்க, நீங்கள் புற விஷயங்களை போய் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து விடுபடுங்க, அஜ்ஞானத்தினால நீங்கள் வந்து உங்களை யாரும் தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்க, அப்போ புற விஷயங்களை குறைச்சிக்கங்க, புற விஷயங்கள் மேலே ஈர்ப்பு காட்டாதீங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம எப்படி அந்த புற விஷயங்கள் நம்ம இடத்துல தவறாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அது நமக்கு யாராவது சுட்டி காட்டணும் இல்லை? அப்போ அப்படிப்பட்ட சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை யார் கொடுக்க முடியும்? அதுக்குண்டான தகுதியான நபர்கள், அதுக்குண்டான தகுதியான ஆசிரியர்கள் தானே கொடுக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ரிஷிகள். அப்போ இந்த ரிஷிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தான் அறிந்த தன் சுயத்தை உபநிஷதங்களாகவும் வேதமாகவும் வெளியே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை படிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து சராசரி மனிதன் வந்து ஏதோ ஒரு கதை விடுறான்னா அதை நம்ம நம்புகிறோம். ஆனால் இந்த மாதிரி வேதம் சொல்கிறதையோ ஒரு ரிஷி சொல்கிறதையோ நம்ம மறுக்கிறோம். ஏன்னா நம்ம அது புரிதல் இல்லாததுனால இந்த தேவையற்ற விசை சுகங்களில் போய் சிக்கிக்கிறோம். நிறைய அந்த மாதிரி தான் நம்ம புறத்தில் காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய விசாரத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், நம்ம அறிவை நோக்கி பயணிக்கிறோம், அந்த ஆன்மாவை நோக்கி பயணிக்கிறோம், ஏன்னா அது நம்மளே தான், நம்முடைய சுயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயணிக்கிறோம். நம்மளை நாமளே காட்டி கொடுக்கறதுக்கு, நம்மளை நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு புறத்திலிருந்து ஒரு விருத்தி ஞானம் தேவைப்படுது அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. ஏன்னா இப்ப நான் யாருங்கிறது என்னை தெரிஞ்சுக்க முடியாம இருக்கிறேன், என் மீது நிறைய தேவையற்ற விஷயங்களை ஏற்றி வைத்து என்னை வேற மாதிரி மோல்டு பண்ணிட்டாங்க. எப்படி மோல்டு பண்ணிட்டாங்க? எனக்கு இப்படி ஒரு பெயர் வச்சுட்டாங்க, எனக்கு இப்படி ஒரு ஜாதி கொடுத்துட்டாங்க, அப்புறம் எனக்கு இப்படி ஒரு கல்வி கொடுத்துட்டாங்க. அப்ப இதெல்லாம் நான் ஏற்றி வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்றேன், நான் என்னுடைய பெயர் இது, என்னுடைய ஜாதி இது, என்னுடைய படிப்பு இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மோல்டு ஆயிட்டு அதுதான் நான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அது வந்து என்னுடைய புறத்திலிருந்து ஏற்றி வைக்கப்பட்ட விஷயம். இதிலிருந்து நான் விடுபடணும், என்னுடைய புற அறிவுலிருந்து நான் விடுபட்டு என்னுடைய அக அறிவுக்குள்ள நான் திரும்பணும். அகத்தில் பார் அப்படின்னு மகான்கள் சொல்றதுனா நம்ம ஏதோ கண்ணை உள்ள பாக்குறது இல்லை, நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன். இப்ப இதே பாடல்ல அவர் முன்னாடி சொன்னாரு, புறத்துல பாக்குறது விட்டு அகத்துல பாருப்பா அப்படின்னாரு. அகத்துல பாரு அப்படின்னா நம்ம ஏதோ உள்ள பார்த்துட்டு இருக்க கூடாது, நம்ம இடத்துல இருக்கிற அறியாமைகள் நீங்கி நம்முடைய அறிவு பிரகாசிக்க ஆரம்பிக்கிற விஷயத்தை தான் நம்ம செய்யணும். அப்ப அதுதான் அகப்பார்வைன்னு சொல்றது. அந்த அகப்பார்வைக்கு நம்ம வரணும். புறப்பார்வை வந்து நமக்கு மேலும் மேலும் குழப்பத்தையும் தேவையற்ற விசேஷ சுகங்களையும் தான் நம்மளை ஈடுபடுத்தும். ஏன்னா இந்த புறத்தில் பார்க்கக்கூடியதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய விஷயங்கள். ஆனால் என்றும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய சத்தியம் எதுவோ அதுதான் ஆன்மா, அதுதான் அறிவு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ அந்த அறிவு தான் நான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அறிவு எப்படி இருக்கு? இந்த உடல்ல இருக்குதா, இந்த மனசுல இருக்கானா? இல்லை, இந்த உடல் மனம் கடந்த பஞ்ச கோஷங்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. இந்த ஐந்து கோஷங்களும் அந்த ஆன்மாவை மூடி மறைத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த ஐந்து கோஷங்கள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா, அப்போ நம்ம இடத்துல வந்து எந்த வகையில் விடுபடுத்திக்க முடியும் அப்படின்னா விருத்தி ஞானம் உண்டாகணும். அப்போ இந்த விருத்தி ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா ஒரு சாஸ்திர ஞானமாக இருக்கணும், ஏன்னா ஒரு ரிஷி கொடுக்குற ஞானமாக இருக்கணும். அப்போ ரிஷிகள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்படி தான் இறைவன் வந்து நமக்கு இந்த உபதேசம் கொடுக்குறான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவனுடைய அறிவு வியாபகத்தில் அது கொட்டி கிடக்குது, அதை ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இல்லை. இப்போது திருமந்திரத்தில் எழுதுன திருமூலர் வந்து அதை ரிசீவ் பண்ணி நமக்கு கொடுக்குறாரு, திருக்குறளை எழுதின திருவள்ளுவர் அதை ரிசீவ் பண்ணி நமக்கு கொடுக்குறாரு. பட் நாம் ரிசீவ் பண்ண முடியாமல் இருக்கிறோம். ஏன்? அந்த ரிசீவராக நம்ம ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி இல்லை. காரணம், கண்ட குப்பைகளை தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையை, அந்த இறைவனுடைய உபதேசத்தை நம்ம உள்வாங்க தயாராக இல்லை. அப்போ எப்போ நம்ம மனம் அதை உள்வாங்கும்? அது தூய்மையாகும் போது தான். புறவிருத்திகள் இல்லாமல் எப்போ அது தூய்மையாகுதோ, அப்போ அது வந்து அந்த தூய அறிவாக மாறுதோ, அப்போ தான் அது வந்து தன்னை தான் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடுவது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை வெளியே கொடுக்கவும் ஆரம்பிக்கும், சமுதாயத்தில் மற்றவர்களும் பயனடைகிற மாதிரி அது கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அப்போ அதுதான் அந்த உயர் தியானம். அந்த நிலைக்கு நம்ம உயரணும். ஏன்னா இங்கே நான் அறிவாயிட்டேன், நான் அப்படியே அந்த பிரம்மம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒடுங்கி உட்கார்ந்துறதில்லை. அப்படி ஒடுங்கி உட்கார்ற நிலை எப்போனா அந்த உடல் கடந்த பிறகு. இப்போ உடல் இல்லாத நிலையில நமக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, உணர்வாக தான் இருக்கிறோம். ஆனால் இந்த உடல்ங்கிற ஒரு இயக்கத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த உணர்வுடைய இயல்பு, அதனுடைய யதார்த்தத்தை நம்ம வெளிப்படுத்துறது எப்படிங்கிறத நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த உடம்பு தேவைப்படுது. இந்த கருவியாக நமக்கு வந்திருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு நம்ம அதை கொடுக்கணும். இல்லைனா மகான்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. அப்படி அவங்க கொடுக்கலன்னா நமக்கு எப்படி தெரியும்? இப்போ நம்ம இதை பற்றியெல்லாம் தெரியவே தெரியாது. நாமளும் சராசரி மனிதர்களாக இந்த உடலையும் மனசையும் தான் உண்மை நம்பிக்கிட்டு அப்படியே பயணிச்சு போயிட்டு இருக்கோம். அப்போ அது வந்து அறியாமைங்கிறது யார் சுட்டி காட்டுறாங்க? ஏற்கனவே எழுதப்பட்ட நூல்கள்லையும் மகான்கள் கூறப்பட்ட உபதேசங்கள்லையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது நம்ம அப்படியே முட்டாள்தனமாகவும் புரிஞ்சிக்கிறது இல்லை. அதுக்குண்டான நிறைய ஓமானங்களை அவங்க கொடுத்து, இதுக்குண்டான விளக்கங்களையும் கொடுத்து அதை நமக்கு நிரூபிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு நிரூபித்து தான் அதை நமக்கு உறுதி செஞ்சு நம்ம கையில் கொடுக்குறாங்க. அப்போ அதை நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த புரிதலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஆத்ம அனுபூதின்னு இங்கே சொல்கிறாரு. இந்த பாடலில் கடைசியில் இல்லை, அதை தான் அவர் சொல்கிறாரு பாருங்க. ஆனால் ஒரு சாதாரண வார்த்தையாக நமக்கு இருந்தால் கூட அதனுடைய புரிதல் நமக்கு ஆழமாக இருக்கணும். மகிழ்காமம் நுகர்போது சுகமாகும், அனுபூதி வாழ்வு என்பது ஆனந்தமே. அப்போ நம்ம இடத்துல அனுபூதி வாழ்வுங்கிறது என்ன? நம்ம இடத்துல அந்த ஆனந்தம் மலரணுமே. ஆனால் அந்த ஆனந்தம் நமக்கு மலர மாட்டேங்குது. ஏன் மலர மாட்டேங்குதுன்னா அந்த சச்சிதானந்தத்தினுடைய அந்த மூன்று நிலைகளுக்குள்ளே நம்ம வரவே இல்லை. ஆனால் பரோட்ச ஞானமாக புறத்திலிருந்து கேட்டு கேள்வி ஞானமாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த அறிவு, நானே அந்த இறைவன் அப்படின்னு நம்ம புற அறிவில் வச்சுக்கிட்டு இருக்கிற விஷயமா தான் அது இருக்குது. அது ஒரு பரோட்ச ஞானம் தான். அது ஒரு அபரோட்ச ஞானமாக மாறணும் அப்படின்னா, அந்த அனுபவம் நமக்கு உண்டாகணும் அப்படின்னா, அதுக்குள்ளே நம்ம நுழையணும் இல்லை. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மீண்டும் சொல்கிறாரு. இது வந்து நான் 112வது பாடல் இப்போ படிக்கிறேன். நாச சரீரத்து இருக்கும் சரீரிதனை நால்வேத மாவாக்கியம் நீ சச்சிதானந்தம் என்றெனினும், ஆசிரியர் நீ பிரம்மமாகு எனினும், மாசற்ற சச்சிதானந்தம் நான் என்ன இவன் மண்ணும் அனுபவம் என்னே, கோசப்புறங்களை இடித்து தகர்க்கும் மத குஞ்சர குருநாதனே. இப்போ இங்க வந்து சிஷ்ய கேள்வி கேட்கிறான், அதுக்கு அவர் பதில் சொல்ல போறாரு. அது எப்படி கேட்கிறான்னா, நாச சரீரத்திற்கும் சரீரிதனை. இப்போ இங்க வந்து நம்ம பகவத்கீதையில பார்த்த மாதிரிதான், தேகம் தேகி. இப்ப தேகம்ங்கிறது இந்த உடல், தேகிங்கிறது ஆன்மா. அது மாதிரி இங்க சரீரம் சரீரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாத சரீரத்து இருக்கும் சரீரிதனை நால்வேத மகாவாக்கியம். அப்ப நான்கு வேதங்களுடைய மகாவாக்கியம் எப்படி உபதேசிக்குது? தத்துவமசி, நீ அந்த சச்சிதானந்தம் என்றிடனும், அந்த வேதம் வந்து நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு சொன்னாலும், ஆசிரியர் சொல்றாரு, நீ பிரம்மமாக, நீ அந்த இறைவனாகவே இரு, நீ அந்த ஆன்மாவாகவே இரு அப்படின்னு சொன்னாலும், மாசற்ற சச்சிதானந்தம் நான் என்ன இவன் மண்ணும் அனுபவம் என்னே, அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை குருநாதர் கொடுக்குறாரு. நீ வந்து அந்த உடல் அல்ல, அந்த ஆன்மா, அந்த சரீரத்தில் சிக்கிக்காத, இது வந்து நசிந்து போகக்கூடியது, இந்த தேகம் வந்து இல்லாம போயிடு ஒரு நாள், ஆனா தேகி என்றென்றும் இருக்கக்கூடியவன். அது மாதிரி சரீரம் என்றைக்காவது ஒரு நாள் நசிந்து போய்விடும், ஆனா சரீரி யார், அந்த ஆத்மா என்றென்றும் இருக்கக்கூடியது. அதுதான் நான்கு வேதங்களுடைய மகா வாக்கியம் என்ன சொல்லுது, அதை சச்சிதானந்தம்னு சொல்லுது. அதை ஆசிரியர் என்ன சொல்றாரு, தத்துவம் அசிங்கிறாரு, நீ அதுவாகத்தான் இருக்கிறாயின்னு உபதேசம் பண்றாரு. அப்படி அவர் கூறினாலும் அதனுடைய லட்சணம் இதுதான் என்று இவன் அதை அனுபவமாக கொண்டு எப்படி உணர்வது அப்படின்னு கேட்கறான் இந்த கேள்வியில. அப்ப இதை வந்து நிறைய மகான்கள் வந்து பல்வேறு விதமான விளக்கங்களை கொடுக்குறாரு. அப்ப அது எப்படிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப நம்ம சரீர அபிமானம் இருக்கிறதுனாலதான் நம்ம அந்த சரீரிங்கிறதுக்குள்ள நம்ம போகாம இருக்கிறோம். இப்ப தேக அபிமானம் இருப்பதனாலதான் தேகி நான் அப்படின்னு தெரியாம இருக்குது அப்படிங்கறத நம்ம இங்க நல்லா உணர்ந்துக்கணும். அந்த தேக அபிமானத்தை நம்ம எப்ப விடுறோமோ அப்பதான் நாம் தேகிங்கிறதே நமக்கு தெரிய வரும். அதனாலதான் அந்த ஐந்து கோஷங்களை கடக்கணும்னு நமக்கு ஆரம்பத்திலேயே சாஸ்திரம் வந்து நமக்கு உபதேசம் பண்ணுது. அந்த அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற ஐந்து கோஷங்களையும் நம்ம கடக்கணும். அப்ப அந்த ஐந்து கோஷங்கள் நம்ம கடக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மும்மலங்கள் இருக்கு, ஆணவம், கண்மம், மாயை அப்படின்ற மூன்று மலங்களையும் நம்ம நீக்கணும். இப்ப இந்த மூன்று மலங்களை நீக்குவதற்கான ஒரு உபதேசம் வந்து சைவ சித்தாந்தம் சொல்லுது. அது முப்புறம் அளித்த சிவம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. முப்புறம் அளித்த சிவபெருமான்னு ஒரு கதை இருக்கு. அப்ப அந்த முப்புறம்ங்கிறத நம்ம கதை வடிவில் பார்த்தா நம்ம என்ன பண்றோம், ஒரு இரும்பு, வெள்ளி, பொன் அப்படிங்கிற மூன்று விதமான கோட்டைகளை ஆண்டு கொண்டிருக்கின்ற மூன்று அரக்கர்கள் இருக்கிறாங்க. அந்த மூன்று அரக்கர்களை வந்து சிவபெருமான் அழிச்சிடுறாரு. அப்படி அழிச்சு அந்த கோட்டையை அவர் கைப்பற்றிடுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம புராண கதையில படிக்கிறோம். இப்ப இந்த புராண கதையில படிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த புராணத்திலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த உண்மை யதார்த்தம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க தயாரா இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் வந்து ஒரு ஹீரோ. அந்த ஹீரோ என்ன பண்றாருன்னா, போய் மூன்று அரக்கர்களை அழிச்சிட்டாரு. அப்ப சினிமா பார்த்த மாதிரி பாக்குறோம், ஒரு விஜய் போய் ஆப்போசிட் ஃபைட்டர் கிட்ட ஃபைட் பண்ணி அந்த வில்லனை அடிச்சிடுறாருன்னு நம்ம விஜயை வந்து பாராட்டுற மாதிரி சிவபெருமான் நம்ம பாராட்டிட்டு அவ்வளவுதான், அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடுறோம். இவ்வளவுதான் நம்முடைய ஞானம். ஆனா வேதம் அப்படி சொல்ல வரல. முப்புறம் எரித்த சிவன் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருங்கிறத திருமூலர் திருமந்திரம் கொடுக்குது விளக்கம். அதை பார்க்கும்போது நமக்கு தெளிவா புரியுங்கிறத நான் இங்க சுட்டி காட்ட விரும்புறேன். அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனன், முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம், அப்புறம் எய்தமை யார் அறிவாரோ. திருமூலர் திருமந்திரம் சொல்லுது. அது எப்படி திட்டுது, திருமந்திரம் வந்து திட்டுது. சாதாரணமா சொல்றேன், இன்னொரு டைம் அதை படிக்கிறேன். அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனன், முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் அப்படிங்குது. முப்புறமாவது மும்மல காரியம், அப்புறம் எய்தமை யார் அறிவாரோ அப்படின்னு பத்தாம் திருமுறையுடைய திருமந்திரம் உபதேசிக்குது, ஐந்தாவது பாடல். அப்ப எங்க இந்த பாடல சொல்ல வருதுன்னா, அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனன்னா, கங்கையை சடையில் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த சிவன், அந்த இறைவன், அவன் தோற்றமும் முடிவும் இல்லாத பழமையானவன். அப்படிப்பட்டவன் அந்த முப்புறத்தை வந்து எரிக்கிறார். சிவபெருமான் வந்து திரிபுரன் எரித்த வரலாற்றை வந்து புராணங்கள்ல படிக்கிறோம். ஆனா அதை மூன்று புறங்களை எரித்தான் அப்படின்ட்டு சிவபெருமான வந்து ஒரு ஹீரோவா தான் இதை பாக்குறான் இந்த மூடர்கள், அறிவில்லாத மூடர்கள். அந்த வரலாற்றை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதுல இருக்கிற உண்மையை புரிந்து கொள்ள தயாராக இல்லை அப்படின்னு இங்க திருமந்திரமே சுட்டி காட்டுது. இது ஒரு சாதாரண ஆள் சொல்றல, ஒரு சாதாரண ஆள் சொன்னா கூட ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா திருமந்திரம் எப்போ 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது, அது மிகப்பெரிய மகானால் எழுதப்பட்டது. அவர் சொல்றாரு, முப்புறமாவது மும்மல காரியம் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த மூன்று மலங்கள் நம்ம இடத்துல இருக்கின்றது. என்னென்ன மலம், ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற மூன்று மலங்கள், அதை எரிக்கணும் பாங்கிறாரு. அந்த மும்மலத்தை எரிந்தா தான் நீ அந்த சிவமாகவே மாற முடியும், இல்லைன்னா நம்ம எப்படி அந்த ஆன்மாவாக மாற முடியும்? அப்ப சிவம்ங்கிறது எது? அந்த ஆன்மா, அந்த அறிவு. அப்ப அந்த நிலையை நம்ம அடையணும். அதை எவனுக்கு தெரியலங்கிறார். அப்புறம் எய்தமை யார் அறிவாரோ அப்படின்னு வருத்தப்படுறாரு. திருமலோட திருமந்திரம் திட்டிட்டு வருத்தப்படுறாரு. இதெல்லாம் எவனுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. அப்ப நம்ம இங்க புரிஞ்சுக்கணும், அந்த ஆணவம் கண்மம் மாயைங்கிறது நம்ம கிட்ட என்ன. இப்ப ஆணவம்ங்கிறது என்ன? நான், நான்கிற அபிமானம், இந்த உடல் மேல இருக்கிற பற்று. அப்புறம் மாயையை நம்ம விட மாட்டேங்கிறோம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உண்மை மாதிரி நம்ம பார்க்கறோம். ஏன்னா இது மாயை நம்ம படிச்சுட்டோம், அறிவுக்கு ஏறுது, அனுபவத்துல நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம மனசு என்னன்னா அதுல ஈர்க்கப்பட்டிருக்குது, அந்த ஈர்ப்புலயே சிக்கிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த ஆணவத்திலையும் விட மாட்டேங்குது, மாயையும் விட மாட்டேங்குது. அப்புறம் ஆல்ரெடி நம்ம கிட்ட என்ன இருக்குது? கர்மம் இருக்கு, கர்மா இருக்கு. இந்த கர்மா எப்படி ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு வந்த பிராரப்தம் இருக்குது, அப்புறம் சஞ்சீத கர்மா இன்னொரு மூட்டை கிடக்குது, அப்புறம் இங்க நம்ம புதுசா வேற ஆகாமிய கர்மாவை சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப எப்பதான் இதுல இருந்து நம்ம விடுபடுறது? அப்ப இந்த மூன்றுல இருந்து விடுபட்டா மட்டும்தானே நம்ம வந்து ஆன்மாவா மாற முடியும். அப்ப இந்த விஷயத்தை நம்ம எப்ப புரிஞ்சுக்கிட்டு எப்ப நம்ம விடுபடுறது அப்படிங்கிறது எப்ப புரியும் நமக்கு? அதை பற்றி நம்ம ஆழமாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் ஈடுபடும் போது தானே புரியும். சும்மா அப்போதைக்கு பாடத்திட்டத்தை வந்து படிச்சுட்டு ஏதோ பொழுது போக்கிட்டு போயிட்டு இருந்தா எப்படி நம்ம விடுபட முடியும்? அப்ப இது நம்ம எங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறோம்னா, அந்த மும்மடத்துல வந்து எப்படி கட்டப்பட்டிருக்குதுன்னா, பிறப்பு இறப்புங்கிற கயிற்றால் கட்டப்பட்டு அந்த கட்டை அறுக்க முடியாம சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத எங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப அந்த பேர் உண்மையை யார் அறிகிறார்களோ அவர்கள் தான் ஞானிகள். இப்ப நம்ம வந்து அந்த மூன்று மலன்கள்ங்கிற கயிற்றுனால கட்டப்பட்டு அதுலேருந்து விடுபட முடியாம சிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த உடல், இந்த மனசு. அப்ப இதுல இருந்து இந்த சரீர அபிமானத்தை நம்ம விட்டோம்னா தான் நம்ம சரீரங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்ப நான் தான் அந்த ஆன்மா, நான் தான் அந்த பிரம்மம் அப்படிங்கிறத எல்லா நூல்களும் மகான்களும் எடுத்து சொல்ற விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த மூன்று மும்மலங்களையும் நம்ம கடக்கும் போது மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அப்ப நான் அப்படிங்கிற அபிமானம் தான் இங்க ஆணவம்னு சொல்றாரு. ஏன்னா ஆணவம்ங்கிற ஒரு விஷயமே நான், நான்ங்கிறது நான் செய்கிறேன், இது என்னுடையது அப்படிங்கிற மலம் அதிகமாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி கண்மம் மாயை. அப்ப இந்த மாயையும் அது மாதிரி தான், இந்த புறத்தில் இருக்கக்கூடிய வந்து போகிற விஷயங்கள் வந்து தோன்றி மறையக்கூடியவை, இதுல நம்ம போய் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்து மறையக்கூடிய விஷயம் தானே, அதுல ஏன் ஆர்வம் காட்டணும் அப்படிங்கிற புரிதல் நமக்குள்ள வரணும், அந்த மெச்சூரிட்டி நம்ம கிட்ட வரணும். அப்புறம் நம்ம கர்மாவை எப்படி கடக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே அதுக்குண்டான ரகசியங்கள் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப மூன்று கர்மாக்கள் யாருக்கு இல்லை? ஞானிக்கு இல்லை, ஜீவன் முக்தனுக்கு இல்லை, அஜ்ஞானிக்கு இருக்கு. ஏன்னா அஜ்ஞானி என்ன சொல்றான், இதை நான் செய்கிறேன்ங்கிற அடிப்படையில செய்யறான். ஆனா ஜீவன் முக்தன் அதை நான் செய்யறான்னு செய்ய மாட்டான். ஏன்னா அவன் அதுல அபிமானமே கிடையாது அவனுக்கு. அது நிஷ்காமியன் கூட அவன் நினைக்கிறது இல்லை. ஏன்னா அப்படி ஒரு அபிமானம் வச்சா கூட அங்க உடல் பற்று வந்துடும். ஏன்னா இப்ப நிஷ்காமியமா செய்யறவன் கூட காமிய கர்மாவோ நிஷ்காமிய கர்மாவோ பிரிச்சு பாக்குறது எது? அந்த செயல் செய்கின்றவனுடைய உடலுடைய அடிப்படையில. அப்ப அந்த உடல் கடந்து நம்ம அந்த காரியத்தை செய்யணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்குள்ள வரணும் இல்லையா? அப்ப இந்த மூன்று விஷயங்களை கடக்கும் போது மட்டும்தான் நம்ம அந்த ஆன்மாவாகவே, அந்த அறிவாகவே மாற முடியும் அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு ஆணித்தரமாக சுட்டி காட்டுது. அதுதான் இவர் இந்த பாடலையும் 112வது பாடல் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்ப நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை, அந்த அறிவை, அந்த பிரம்மத்தை நான் தான், அது என்னுடைய இருப்பு தான், என்னுடைய அறிவு தான் அப்படின்னு எப்போ நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம விலகும் போது மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஏற்றி வைக்கப்பட்ட விஷயம் நம்ம இடத்துல தவறாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது நம்ம எப்படி புரிய வரும்னா, இந்த மாதிரி வேத சாஸ்திரங்களை படிக்கும்போது தான் புரிய வரும். அப்போ இந்த வேத சாஸ்திரங்களை படித்து நம்ம புரிஞ்சிக்கும் போது நமக்குள்ளே என்ன வரணும், அதுதான் மூன்று வழிமுறை சொல்லி கொடுக்குது. சிரவணம், மனநம், நிதித்தியாசனம்னு சொல்லுது. ஃபஸ்ட்டு கேளுப்பா. சிரவணம் அப்படின்னா கேட்டல், சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத காது கொடுத்து ஃபஸ்ட்டு கேட்டுக்கோ. அப்புறம் மனநம், அப்போ கேட்ட விஷயத்தினுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கோ. அப்புறம் நிதித்தியாசனம், அதில் நிலை பெற்று நின்றுடு, அதுதான் நீ அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. நீ கேட்ட விஷயத்தில் சாட்சாத் அந்த அறிவு தான் நான், அந்த பிரம்மம் தான் நான் அப்படிங்கிற அந்த சுரூப நிஷ்டையில் நின்று பழகு அப்படின்னு இந்த குருநாதர் ஃபஸ்ட்டு பாடல்லையும் நமக்கு விளக்கம் கொடுத்தாரு, இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே முதல் பாடலில். இப்போ அடுத்தது 113வது பாடலையும் பார்த்துடலாம். ஜென்மாந்திரம் செய்த வினைகள் உடல் தரும் எனில் செல்காலம் இவன் உண்டலோ, கண்மா அனுபவம் நரக சொர்க்கம் எனில் வருகின்ற காலத்தும் இவன் உண்டலோ, உன்மாத யாதனா உடல் கடவுள் உடல் மனுட உடல் மாறி மாறி அழியும் தன் மாய உடல் கெடினும் இவன் இருப்பது கொண்டு சத்து என்பது ஒக்கும் மகனே. இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த இருப்பை பத்தி விளக்குறாரு. அந்த இருப்புங்கிறது எப்பயுமே இருக்குது, அது சாஸ்வதமா இருக்குது. அந்த ஜென்மாந்திரம் செய்த வினைகள் வந்து இந்த உடல் மூலமாக பெற்றுக்கொண்டு வந்து இந்த காலத்துல அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. எந்த காலத்துல? இப்ப இந்த நிகழ்காலத்துல. அதுதான் பிராரப்த கர்மா. அப்ப இந்த பிராரப்த கர்மா எடுத்துக்கிட்டு வந்து இந்த உடல் வந்து அனுபவிச்சுட்டு இருக்குது அப்படின்னா, அப்ப இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும் இல்ல? அப்பதானே கர்மா சேர்ந்து இந்த உடல் இந்த பிறவியில வந்திருக்குது. அப்புறம் இந்த மாதிரி இன்னொரு பிறவி நமக்கு அடுத்து எப்படி வரும்? இப்ப நம்ம பிறவியில செய்யக்கூடிய ஆகாமிய கர்மாவை எடுத்துக்கிட்டு அடுத்த பிறவிக்கு நம்ம வரப்போறோம். அப்போ நம்ம ஏற்கனவே கடந்த காலத்துல இருந்திருக்கிறோங்கிறதுக்கு அடையாளம் என்ன? இப்ப நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த உடம்பு. அப்ப இந்த மனித உடல் நமக்கு எப்படி கிடைச்சது? முற்பிறவியில நாம செய்த பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில நமக்கு இந்த பிறவியில மனித உடல் கிடைத்திருக்கின்றது. அது இப்ப நிகழ்கால அனுபவம். அப்போ இந்த கடந்த காலத்திலயும் நமக்கு உடல் இருந்திருக்குது. அப்போ அதுல ஏத்துக்கிட்ட பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில தான் நமக்கு கர்மா சேர்ந்திருக்குது. அந்த கர்மாவில தான் நம்ம நல்ல கர்மா கெட்ட கர்மான்னு எடுத்துக்கிட்டு அதுல மெஜாரிட்டியா நல்லது கெட்டது நமக்கு குறைவாகி அதுல அதிகமா நல்லது இருக்கிறதுனால நம்ம மனித பிறவி எடுத்து வந்துட்டோம். இப்ப அடுத்த பிறவி நமக்கு எப்படி கிடைக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இந்த பிறவில எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு தெரியாது. இல்லை நம்ம அதிகமான நல்ல காரியங்களை கூட செஞ்சிருக்கலாம், ஆனால் நம்முடைய சஞ்சித கர்மா மூட்டை இருக்க அதில் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அது பல்வேறு பிறவிகளாக செய்த ஒட்டுமொத்த கர்மாக்களின் தொகுப்புன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அதில் கெட்டது அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இந்த பிறவில நல்லதே செஞ்சிருந்தாலும் கூட பேலன்ஸ் ஆகாது. ஏன்னா அங்கே இருக்கிற கெட்டதனுடைய அடிப்படையில் மீண்டும் நமக்கு பிறவி மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அடுத்த உடம்பு மாறிடலாம். அதுதான் சொல்றாரு, உன்மாத யாதனா உடல் கடவுள் உடல் மனுட உடல் மாறி மாறி அழியும், தன் மாய உடல் கெடினும் இவன் இருப்பது கொண்டு சத்து என்பது ஒக்கும் மகனே. அப்போ இந்த உடல் வந்து வந்து போகுது, ஆனா என்றும் அழியாத சைத்தன்யம் அப்படியே இருக்கின்றது. அப்ப அதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நான் யார், அந்த சைத்தன்யமா அந்த உடலா அப்படிங்கறத நம்ம நமக்குள்ள விசாரணை பண்ணி பார்த்தா இந்த பாடத்திட்டங்கள் மூலமா நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப நமக்கு என்ன இந்த பாடத்திட்டம் உபதேசம் கொடுக்குது? நீ அந்த சைத்தன்யம் தான், சாட்சாத் அந்த பிரம்மம் தான் நீ அப்படிங்கிற உபதேசத்தை தான் தத்துவம் அசின்னு சொல்லி உபதேசம் கொடுக்குது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயரிய உபதேசத்தை வேதம் நமக்கு உபதேசிக்கும் போது, அப்ப நான் அந்த ஆன்மானா, அந்த ஆன்மாவுடைய தன்மை என்ன? சச்சித் ஆனந்தம். அது ஒரு இருப்பாக இருக்குது, அது என்றென்றும் இருக்கின்றது, அது வருவதும் இல்லை போவதும் இல்லை, அதுக்கு கால தேசங்கள் கிடையாது, அது முக்காலத்துக்கும் அப்பாற்பட்டது. அப்ப அது கடந்த காலத்துல இருந்திருக்குது, இப்ப நிகழ்காலத்திலும் இருக்குது, எதிர்காலத்திலும் இருக்க போகின்றது. அப்ப அதுதான் அந்த பிரம்மம், அதுதான் சத்து. அப்ப அந்த சத்து எப்படி பிரகாசிக்குது? சித்தாக பிரகாசிக்கின்றது. அப்ப அது சித்தாக பிரகாசிப்பதற்கு எது தேவைப்படுது? உபாதிகள் தேவைப்படுது, உடல் தேவைப்படுது. அப்ப அந்த சித்து பிரகாசிப்பதுல பிரத்யேக உடல் எது, சிறப்பான உடல் எது? அறிவு பிரகாசிக்கிறதுல மனித உடல் பிரத்யேகமானது. ஏன்னா மற்ற உடல்களுக்கு அந்த தகுதி இல்லை. அப்ப ஏன் இந்த மனித உடல் பிரத்யேகமா சிறப்பானது? இந்த மனித உடலுக்கு தான் அந்த அறிவை அறிந்து கொள்ள உண்டான மகத்தான மூளை இருக்குது. இப்ப இந்த மனித மெக்கானிசம் எப்படின்னா ஹையர் கான்ஃபிகரேஷன் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். இப்ப நம்ம மார்க்கெட்ல நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர்ல அல்லது நமக்கு இப்ப நவீன செல்போன்ல லோயர் கான்ஃபிகரேஷன் செல்போன் பழைய கீபேட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நீங்க பேங்க் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது, அப்புறம் வேற எந்த வேலையும் செய்ய முடியாது, ஒரு வீடியோ கவரேஜ் பண்ண முடியாது, ஒரு போட்டோ எடுக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் சும்மா ஒரு நார்மல் செல்போன். அப்போ அந்த நார்மல் செல்போனை வந்து அப்டேட் பண்ணி ரொம்ப அட்வான்ஸ் செல்போனை நம்ம கையில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அந்த அட்வான்ஸ் செல்போனை எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம்? வீடியோ எடுக்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், அப்புறம் அதுலேயே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், நாலு பேர்கிட்ட பேசுகிறோம், வீடியோ காலில் பேசுகிறோம். அப்போ எவ்வளோ டெக்னாலஜி அது டெவலப் ஆகி எல்லா பர்பஸுக்கும் ஒரு இன்டர்நெட்டில் வந்து உலகத்தையே கைக்குள்ள வச்சுக்கிட்டு அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு இங்கே உட்காந்துட்டு பார்க்குறோம், வீடியோ சாட் மூலமாக அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்குள்ள பேசிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி மற்ற நாடுகள் கடல் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த காலத்தில் வந்து நினச்சி பாருங்க. அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்காருன்னா நம்மளை பார்க்கணும்னா தபால் போட்டு தான் அவர் பேச முடியும், அல்லது ட்ரங்க் கால் பண்ணுறதுனால வெயிட் பண்ணணும். அப்போ அப்படிப்பட்ட காலமெல்லாம் மாறி எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. அப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இந்த ஹார்ட்வேர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒரு ஹையர் கான்ஃபிகரேஷன் செல்ஃபோன் நம்ம கையில் கொடுத்தா எப்படி நம்ம ரொம்ப அற்புதமாக பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி இந்த மனித உடல்ங்கிறது ஹையர் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. மற்ற உடல்களுக்கு அந்த தகுதி இல்லை. இப்போ ஒரு பறவைக்கோ ஒரு மிருகத்துக்கோ ஒரு புல்லு செடிகளுக்கும் அந்த சக்தி கிடையாது. அதெல்லாம் வந்து டெக்னாலஜி கம்மியாக இருக்குது, ஹார்ட்வேர் டெக்னாலஜி கம்மி அதில். அப்போ ஹையர் ஹார்ட்வேர் டெக்னாலஜி நம்ம உடம்புல இருக்குது. எப்படி இருக்குதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற அறிவு மூளை தான் அது. அப்போ அந்த பிரத்யேக மூளை வந்து எப்படி புரிஞ்சுக்குதுன்னா இந்த மாதிரி விஷயத்தை டக்கு டக்குன்னு உள்ளே வாங்கிக்குது, அதை எப்படி செயல்படுத்தணுங்கிறதெல்லாம் நம்ம கிட்ட செயல்படுத்த பார்க்குது. அப்போ ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக வச்சிருக்குது இந்த உடம்பு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனித உடல் தான் அரிதான உடல்னு தான் மகான்கள் சொல்றாங்க. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு தான் மகான்கள் சொல்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரிதான மனித பிறவியில எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சிக்காம தேவையற்ற விசேஷ சுகங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம முன்னேற மாட்டேங்கிறோம். நம்ம எதை நோக்கி போகணுமோ அந்த இலக்கை நம்ம அடைய மாட்டேங்கிறோம், இடையிலேயே நம்ம தேங்கி நின்றுடுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு தனிப்பட்ட சக்தி தேவைப்படுது இல்லையா. ஏன்னா நம்ம எங்க தேங்கி நிக்கிறோங்கிறத நம்ம தெரிஞ்சா தானே நம்ம அங்கிருந்து திருப்பி போக முடியும். இப்ப நம்ம பயணம் பண்ணக்கூடிய ஒரு பாதையை வந்து சூஸ் பண்ணிட்டோம். இப்ப நான் இங்கிருந்து சென்னை போகணும், இப்ப கோவையிலிருந்து நான் சென்னை போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன், ஆனா கோவையிலிருந்து கிளம்பி சேலத்திலே உட்காந்துட்டு இருந்தேனா நான் எப்போ சென்னை போய் சேர்றது? ஏன்னா வழி சேலம் இருக்குது, அப்புறம் நிறைய இருக்குது, கடலூர் இருக்குது, எப்படி வேணா நம்ம ரூட்ல போறோம். அந்த வழியிலேயே நம்ம சிக்க கூடாது. அப்ப நம்ம அந்த வழியை கடந்து நம்ம அந்த இலக்கை போய் அடையணும். இப்ப நாம என்ன பண்றோம்னா எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், ஆனா இலக்கை நோக்கி போக மாட்டேங்கிறோம். ஏன்னா இடையிலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுக்கு தான் நிறைய நூல்களும் நான் கொடுத்தேன். இப்ப வந்து இத இந்த நூலை படிக்கிறான், அந்த நூலை படிக்கிறான்னா எப்படி புரிதலுக்காக. இப்ப இந்த தர்மம் எப்படி தோன்றியது, அப்புறம் அதுல எத்தனை விதமான தரிசனங்கள் வந்தது, அந்த தரிசனங்கள் எப்படி எல்லாம் டெவலப் ஆச்சு, அது மனித அறிவினுடைய மேம்பாட்டில் வந்து அது எந்த அளவுக்கு உயர்ந்து வந்தது, அப்ப சாங்கியம், நியாயம், வைசேசிகம் அப்படிங்கிற பல்வேறு தரிசனங்களை கடந்து எப்போ வந்து நமக்கு மீமாம்சம் வந்தது, அந்த மீமாம்சம் வந்து இரண்டா பிரிஞ்சது, அது வந்து பூர்வ மீமாம்சம் உத்தர மீமாம்சம்னு மாறிச்சு. அப்ப உத்தர மீமாம்சம் தான் இங்க உயரிய தகுதியை நமக்கு கொடுக்குது, அதுதான் வேதாந்தம்னு சொல்லுது. அப்ப அந்த வேதத்தினுடைய இறுதி பகுதி நமக்கு என்ன சுட்டி காட்டுது, தன்னையே தனக்கு சுட்டி காட்டுது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தரிசனங்கள் இருந்தது, அதுவும் எல்லாம் ரிஷிகள் கொடுத்ததுதான், ஆனா அதெல்லாம் டெக்னாலஜியில கம்மி. இப்ப கம்ப்யூட்டர் என்ஜினியர் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சப்போ ஒரு சாதாரண கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாரு, அப்புறம் அது டெவலப் ஆகி இன்னைக்கு அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் நம்ம கையில் இருக்குது. அது மாதிரி இப்ப ஞானிகளும் தான் அறிந்த உண்மைகளை உலகத்துக்கு கொடுத்தாங்க, அவங்க படிநிலைகளை கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து வந்து ஒரு நல்ல படிநிலைக்கு வந்து நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடம் தான் இந்த வேதாந்தம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப இந்த வேத பாடத்துடைய இறுதி பகுதி நமக்கு என்ன சொல்லுது, தத்துவமசின்னு உபதேசிக்குது, நீ அதுவாக இருக்கிறாயின்னு சொல்லுது. அப்ப நான் அதுவாக எப்படி இருக்கிறேங்கிற கேள்வி நம்ம நமக்குள்ள எழுப்பி அந்த விசாரம் பண்ணி அதுக்கு விடை கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்ப நாம அந்த பொருள்ல அந்த உண்மை சத்தியத்துல நம்ம நிக்க முடியும். அதை நம்ம முயற்சி எடுத்தா தான் அடைய முடியும். இலக்கை அடையிறதுக்கு பயணம் பண்ணணுமா இல்லையா? சென்னை போகணும்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்துருந்தா சென்னை போய் சேர முடியாது இல்ல. அப்ப சென்னை நம்ம கிளம்பணும்னா அதுக்குண்டான பயணத்தை ஏற்பாடு பண்ணணும், அதுக்குண்டான பயண வாகனத்தை பிடிக்கணும், அப்புறம் நம்ம பயணப்பட்டு போய் சேரணும். அப்புறம் அதுவும் நான் பல விமானங்கள் கொடுத்துட்டேன். பயணப்பட்டு ஒரு ஊரை நம்ம அடையணும்னா பல விதமா அடையலாம். நடந்து போய் சேரலாம், சைக்கிள்ல போகலாம், பஸ்ல போகலாம், ஃபிளைட்ல போகலாம். நீங்க எதுல போறீங்கன்னு கேட்டேன். கடந்த பாடங்கள் எல்லாம் நிறைய உதாரணங்கள் நம்ம இது மாதிரி பார்த்தோம். இப்ப நம்ம பஸ்ல போனோம்னா ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும் சென்னை அடையிறதுக்கு கோவையில இருந்து. அப்படின்னா ஃபிளைட்ல போனா ஒரு 1.5 மணி நேரத்துல போயிடலாம். அப்படின்னா அப்ப நம்ம எந்த வாகனத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அந்த அடிப்படையில இப்ப நம்ம பயணம் பண்ணக்கூடிய பாதை தெரிஞ்சு போச்சு. அந்த பயணிக்கக்கூடிய வாகனம் தெரியணும் இல்ல, அந்த வாகனம் தான் இங்க நம்ம வேதத்தை எடுத்துக்கணும். இது இலக்கு வந்து நமக்கு முக்தி, அதான் பிறவா பெருநிலை. அதுக்கு பேர் வந்து பரமுக்தி. ஏன்னா முக்தியினுடைய வகைகளையும் நான் சொல்லிட்டேன். இப்ப பதமுக்தி இருக்குது, பரமுக்தி இருக்கு. 3 நிலைகள் வந்து பதமுக்தி, பிறவா பெருநிலை வந்து பரமுக்தி. அப்ப நம்ம பரமுக்தி அடையணும். அப்ப நம்ம பரமுக்தி அடையணும்னா அதுக்குண்டான வாகனத்துல ஏறினா தானே பரமுக்தி அடைய முடியும். பஸ்ல போகலாம், 8 மணி நேரம் கழிச்சு போய் சேரணும். அப்ப அது மாதிரி நம்ம வந்து வேற பாதையில வரலாம். பதமுக்தி மாதிரி நீங்க சைவ சித்தாந்தத்துல வரலாம், வைணவ சித்தாந்தத்துல வரலாம். பிறவிகள் தேவைப்படும், வேற ஒண்ணு ஆயிடாது. இப்ப நீங்க சைவ சித்தாந்தத்தை படிச்சு நான் முக்தி அடைய முடியாதான்னா சத்தியமா முடியும், ஆனா இந்த பிறவிலேயே முடியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பிறவிகள் தேவைப்படும். ஏன்னா புரிதல் வரணும் இல்ல, மனசு வந்து அறிவாக மாற வேண்டியதுதான் நீங்க விஷயமே. அது அறிவாக மாறாம தன்னை அறிந்து தன்மயமாக மாறாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்ப இன்றைய பாடம் வந்து 113 பாடல்களோட நம்ம நிறைவு செய்யலாம். 114வது பாடல் இருந்து வியாழக்கிழமை பார்ப்போம். நல்லா புரிஞ்சுக்கிங்க, மீண்டும் மீண்டும் படிங்க. இந்த பாடல்களுடைய பொருளை வந்து படிச்சு படிச்சு பார்த்து கேட்டு கேட்டு புரிஞ்சுதான் மனசு ஒரு தெளிவுக்கு வந்து இந்த 3 விஷயங்கள்லேருந்து விடுபடணும். ஆணவம், கண்மம், மாய என்ற 3 மும்மலங்கள்லேருந்து நம்ம விடுபடணும். அவர் தான் முப்புறம் எரித்த சிவன், அதுதான் இறைவன், அதுதான் ஆன்மா, அதுதான் நான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். அப்போ அந்த 3 புறங்களை எரிக்க நீங்கள் தயாராகிடணும். அப்போ தான் நீங்கள் சிவமாக முடியும், இல்லைன்னா சவம் தான் ஆகணும். பார்த்துக்குங்க. இப்போ இன்று இத்தோடு நான் வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.